from the conference center
Salek City in Aliya Sadakathilulla Maanattu Mayyathilirundhu idu pitkala parisuthavangalin Yesu Kristu sabaiyin 180th arayaandu podumaanadi பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலர்களிலிருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த கூட்டத்தின் இசையை மார்வன் ஆசாரிப்பு கூட்டார பாடற்குழு வழங்குகிறது.
This broadcast is
இந்த ஒளிபரப்பு வானவில் விநியோகத்தால் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் மறுபதிப்பு, ஒளிப்பதிவு, எழுத்து வடிவமாக்குதல் மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமான அனுமதியின்றி தடை செய்யப்பட்டுள்ளது. பிரதான தலைமையின் இரண்டாவது ஆலோசகரான தலைவர் டீடர் ஹுக்டோர் இந்த கூட்டத்தை நடத்துவார். பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 180th அரையாண்டு பொதுமாநாட்டின் 5வதும் நிறைவுமான இந்த பிற்கால கூட்டத்திற்கு சகோதர சகோதரிகளை நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தை நான் நடத்துமாறு இந்த மாநாட்டை தலைமை தாங்குகிற தலைவர் தாமஸ் இஸ்மான்சன் என்னை கேட்டுக்கொண்டார். வானொலி, தொலைக்காட்சி, இணையதளம் அல்லது செயற்கைக்கோள் ஒளிபரப்பின் மூலமாக இந்த கூட்டங்கள் பங்கேற்கும் கொண்டிருக்கும் எல்லா இடங்களிலும் உள்ள சபையை அங்கத்தினர்களுக்கும் அநேக நண்பர்களுக்கும் எங்களின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் வழங்குகிறோம். ஆசாரிப்பு குட்டார பாடற்குழுவால் இந்த கூட்டத்துக்கு இசை வழங்கப்படும். 70 மறைவின் மூப்பர் லாரன்ஸ் கோப்ரால் ஆரம்ப ஜெம ஏற்றெடுக்கப்படும். பின்னர் பாடற்குழு அன்பின் ஒளியை நடத்துங்கள் என்ற பாடலை பாடுவார்கள்.
Our beloved and eternal Father in heaven.
எங்கள் அன்புக்குரிய பரலோக பிதாவே, உங்கள் மகன் கூறினார் தங்களை ஃபாலோ செய்ய வேண்டும் என்று. நாங்கள் இங்கு இந்த கான்ஃபரன்ஸ் சென்டரில் கூடியிருக்கிறோம். இதேபோல் பல இடங்களில் சபையில் கூடியிருக்கிறோம். இது எதற்கென்றால் தங்களை நினைத்து தங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும், தங்களிடம் திரும்பி வருவதற்கும், தங்களுடைய புதல்வனுடைய குறிக்கோளை தெரிந்து கொள்வதற்கும் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த சுவேஷத்தை மறுஸ்தாபிக்கப்பட்டதற்காக நன்றி கடன் செலுத்துகிறோம்.
The miracles of communication.
எல்லா ஏற்பாடுகாகவும், இந்த அருமையான கட்டிடத்திற்காகவும் நாங்கள் தங்களுக்கு நன்றியை செலுத்துகிறோம். தங்களுடைய பரிசுத்த ஆவிய எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்ததற்கு நன்றி அளிக்கிறோம். அவர் இங்கு இருந்ததை நாங்கள் கூறுகிறோம். இங்கு அனைவரும் இங்கு கூறப்படுகிற விஷயங்களை கேட்பார்கள் என்று கூறி நினைக்கிறோம். அனைவரும் தங்களுடைய அருமை புதல்வனை ஃபாலோ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறோம். ஆமென்.
பன்னிரு அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர்கள் எல்டாம் பெரி மற்றும் டேவிட் ஏ பெட்னார் இப்போது உரையாற்ற நாம் மகிழ்ச்சியுடன் கேட்போம். மூப்பர் பெட்னருடைய உரையைத் தொடர்ந்து எழுபதின மரின் மூப்பர் லரி ஆல் லாரன்ஸ் உரையாற்ற நாம் கேட்கலாம். இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பொது மாநாட்டில் நான் பேசின போது எனக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு காட்சி பொருளை அறிமுகப்படுத்தினேன். அது என்னுடைய மூத்த பேரன். அந்த நிகழ்ச்சியின் உரையில் ஆரோனி ஆசாரித்துவத்தை பெறுவதன் முக்கியத்தை பற்றிய எனது குறிப்புரையை அவனுக்கு சொல்ல சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொண்டேன். நான் என்னுடைய பேரனுக்கு சொன்னேன், நீயும் பிற வாலிபர்களும் மானிடத்தை நோக்கி செல்லும் போது உங்கள் பங்கு நீங்கள் நினைத்தவாறு சுதந்திரத்துக் கொள்கிற உலக பிரகமான சூழ்நிலை குறித்து நான் அதிகமாக மலர்ச்சி அடைவதில்லை. பாரம்பரையான மதிப்புகளை கணம் பண்ணுதலும் புரிந்து கொள்ளுதலும் இல்லாமல் வளர்ந்துள்ள அநாகரிக்கிடம் ஒரு சேரும் பொழுது அது உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துவிடும். இவ்வாறாக நண்பர்களுடைய வற்புறுத்தல் மிக அதிக துன்புறுத்தலை கொண்டு வரும். நாம் நமது வீட்டுக்கு வானொலி பெட்டிகள், பதிவு கருவிகள் மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகள் ஆகியவற்றை கொண்டு வருகிறோம். ஒவ்வொன்றும் சுகமான பொழுதுபோக்கினை அளிக்கும் தகுதி கொண்டுள்ளது. எது சரியானது எது தவறானது என அறியக்கூடிய உங்களுக்கு இருக்கும் உணர்வை அளிக்கக்கூடிய தகுதியை நான் வீட்டிலுள்ள ஒரு சிறு கருவி கொண்டுள்ளது. தொழில்நுட்பத்தை தவிர அநேக காரியங்கள் மாறுகின்றன, அநேகம் அப்படியே இருக்கின்றன. ஆரோனிய ஆசாரியத்துவம் பெற்ற வாலிபர்கள் பதிவு கருவியை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? இதை இயக்கி இசையை நாம் கேட்பதற்கு பயன்படுத்த உதவுவது என அறிவீர்கள். எல்லா இடத்திற்கும் நாம் அதை தூக்கி செல்வதை விட அது இருக்கும் இடத்திற்கு செல்வதை நினைத்து பாருங்கள். எனது பேரனுக்கு நான் போதித்தேன், டெரி பழைய ஏற்பாட்டிலுள்ள தனியே கதையை அடிப்படையாக கொண்டு நான்கு பாடங்கள் உள்ளது. நான் அவனுக்கு சொன்னேன், அவனுடைய சரீரத்தை ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய புத்தியை வளர்த்து ஞானமாக இருக்க வேண்டும். தைரியமாயிலிருந்து உலகத்தில் நிறைந்துள்ள சோதனைகளை எதிர்க்க வேண்டும். தேவ நடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். வேதத்திலுள்ள இந்த கதைகள் ஒருபோதும் பழையாகாது. நீங்கள் ஒரு உதவிக்காரனாக, ஒரு ஆசிரியனாக, ஒரு ஆசிரியராக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு வீட்டு போதகராக, ஒரு மூப்பர் குலத்தயாராக, அல்லது நீங்கள் செய்ய வேண்டிய தேவை அழைப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை வாசிக்கும் போது அது உங்களுக்கு உச்சம் ஊற்றுவதாக இருக்கும். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கொடுத்த கட்டைகளுக்கு டெரி நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். பின்னால் அவன் மெல்கசேதேக் ஆசாரியத்துவம் பெற்றான், உண்மையான ஊழியம் செய்தான். இப்பொழுது மூப்பர் குழுமத்தின் தலைவராக சேவை செய்கிறான். ஒரு நூற்றாண்டின் கடைசி கால்பகுதியில் ஏராளமான மாறுதல்கள் அடைந்துள்ளன. மற்றொரு காரியம் நடந்துள்ளது. இந்த கோடை காலத்தில் அவனுடைய அப்பா அவனுக்கு ஆசாரித்துவ அதிகாரத்தை உறுதிப்படுத்தும் பொழுது ஆசாரித்துவம் தருத்தவர்களோடு ஒற்றமாக நின்று கொண்டு என்னுடைய மூத்த கொள்ளுப்பேரனின் தலையில் எனது கைகளை வைக்கும் சிலாக்கியம் பெற்றேன். இளம் வாலிபர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய குறிப்பினை தெரிவிக்கிறேன். ஆரோனிய ஆசாரியத்துவத்தை பெறுவது ஒரு மிக விசேஷமான ஆசீர்வாதமாகும். இந்த பூமியில் ஆசாரியத்துவம் மறுஸ்திபிக்கம் செய்யப்பட்ட பொழுது மீண்டும் மனிதர்கள் தேவனின் பிரதி காரணங்களாக செயல்பட அதிகாரம் அளிக்கப்பட்டு புனிதமாக ஆசாரித்துவ நியமங்களை அவர்கள் செய்ய பொழுதும் பொழுது வரலாற்றில் மகத்தான நாளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது ஒலிவர் கவுட்ரி பென்சில்வேனியா ஹார்மானியில் உள்ள ஜோசப் ஸ்மித்திற்கு வீட்டுக்கு சென்ற 1821 ஏப்ரல் 5 ஆகும். 1829 மே 15 ஜோசப்பும் அலிவரும் மூணு நபியை முடித்தார்கள். உயர்த்தெழுந்த இறைச்சகர் வடக்கு கோலத்தை பார்வையிட வரலாற்று ஞானஸ்நானத்தை பற்றிய அவரது போதனைகள் அவர்களை பூரிப்படைய செய்தது. வகையான ஞான ஸ்நானம் சரியானது? எந்த புனிதமான நியமத்தை செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் உள்ளது? அந்த அடிப்படை தத்துவ கேள்விக்கான பதில்கள் அவர்கள் தேடினார்கள். அவர்கள் தங்கள் இருதயத்தின் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தி ஜெபத்தினர். ஒரு தூதன் தோன்றி தன்னை யோவான் இஸ்நானகன் என அவருக்கு அறிமுகப்படுத்தினான். ஆயர் ஆசோரியத்துவம் தரித்தவர்களுக்கு பேதரு, யாக்கோப்பு, யோவான் ஆகியவர்களின் வழிகாட்டுதலின்படி நடப்பதற்காக ஜோசப்பும் அனைவரும் கூறினார்கள். எனது உடன் ஊழியக்காரர்களே, தூதர்கள் ஊழியம் செய்கிற திறவுகோள்களையும் மரம் திரும்புதலின் சுவிசேஷத்தையும் பாவங்களிலிருந்து மனம் திரும்ப முழுகி ஞானஸ்நானம் பெறுதலும் கூட ஆரோனிய ஆசாரித்துவத்தை மேசியாவில் பேராகவே உங்கள் மீது அருளுகிறேன். பின்னால் ஆலிவர் இந்த நிகழ்ச்சியை இந்த வார்த்தைகளால் நினைவு கூர்ந்தார். ஆனால் ஒரு கணம் மேலும் நினைந்தால் அவருடைய கரங்களால் அந்த பரிசுத்த ஆசரித்தை நாங்கள் பெற்றபோது எவ்வளவு சந்தோஷம் எங்கள் இருதயத்தை நிறைந்தது. தேவனின் அதிகாரம் மறுஸ்தாபித்தம் செய்யப்படுவதற்காக மனித குலம் பல நூற்றாண்டுகளாக காத்திருக்க வேண்டியது. ஆரோனிய ஆசாரியத்தின் வல்லமையும் மகிமையும் பூமிக்கு திரும்ப வந்தது. ஆரோனிய ஆசாரித்துவம் ஏன் குறைந்த ஆசாரித்துவம் என நாம் கோட்பாடும் மற்றும் உடன்படிக்கையிலும் 107 கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது ஆசாரித்தும் ஆரோனிய ஆசாரித்தும் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது ஆரோன் மற்றும் அவனுடைய சந்ததியினரே அவர்களுடைய தலை முழுவதற்கும் அருளப்படுகிறது. ஏன் எது குறைந்த ஆசாரித்தும் என அழைக்கப்படுகிறது? குறைந்த அல்லது ஆரோனிய ஆசாரித்துவத்தின் வல்லமை மற்றும் அதிகாரம் தூதர்கள் ஊழியம் செய்கிற திறவுகோள்களை வெளியங்கரமாக நியமங்களை நிறைவேற்றும் சுவிசேஷத்தில் இருப்பனவற்றையும் உடன்படிக்கைகளையும் கட்டுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இளம் வாலிபர்கள் ஆரோனிய ஆசாரித்துவ வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்று அவர்களது ஆசாரித்துவ கடமைகளை கையாள்வதில் தேவனின் செயல்படுத்த மட்டுமன்றி திறவுகோள்களையும் பெறுகிறார்கள். ஆரோனிய ஆசாரித்துவமுடைய இள வாலிபர்களே, உங்களுடைய விசுவாசத்திற்கு கேற்று உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதக்காக தேவன் உடன்படிக்கை செய்துள்ளார். நீங்கள் பரிசுத்த ஆவின் எச்சரிக்கையின் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையின் ஞானம், அறிவு, வல்லமை மற்றும் மகிமை அதிகமாக அளிக்கும். இது தேவனால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட உறுதியான ஆசீர்வாதம் ஆகும். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தொகுதியில் உபவாச மற்றும் காட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டேன். ஆரோனிய ஆசாரத்துவ ஆலோசகர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். தரித்தவர்களின் பொருள் பற்றிய ஒரு புதிய மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்தது. காலையில் தொகுதியிலுள்ள ஆரோனிய ஆசாரியர்களிடமிருந்து பெற்ற அவருக்குரிய அனுபவங்கள் சிலவற்றை இந்த ஆலோசகர் விவரித்தார். நேர்த்தியான ஞாயிற்றுக்கிழமை உடையணிந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை உயர்ந்த அமைதியுடன் செய்தது பற்றி அவர் மனமகிழ்ந்தார். இந்த இரண்டு வாலிபர்களும் அந்த வீட்டிற்கு சென்று இது முதல் தரமாக இருந்தது. ஆசாரித்துவ செயல்கள் அவர்கள் மிகவும் அக்கறையுடனும் மரியாதையுடனும் செயல்படுத்ததை அவர்களது ஆலோசகர் கவனித்தார்கள். பின்னர் அந்த ஆலோசகர் அவருடைய இருதயத்தை ஆழமாக தொட்ட அனுபவங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொண்டார். ஏனெனில் சரியான தூதர்கள் ஊழியம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உண்மையான ஊழியக்காரனாக இருப்பதன் அர்த்தத்தை அந்த ஆசிரியர் ஒருவர் எனக்கு நினைவுபடுத்தினார். தட்டிலிருந்து கிண்ணத்தை எடுத்து குடிக்க முடியாதபடி அந்த மனிதருடைய நிலைமையை அறுவரை தடுத்தது. அந்த சூழ்நிலை உடனடியாக அந்த இளம் ஆசிரியன் புரிந்து கொண்டான். அவன் குடிக்கக்கூடிய நிலையில் அந்த மனிதனுடைய தலைக்கு பின்னால் அவனுடைய இடது கையை வைத்தான். ஒரு பாராட்டுதலின் வெளிப்பாட்டு அந்த மனிதனுடைய முகத்தில் தெரிந்தது. இந்த அற்புதமான இளம் ஆசிரியன் தனக்கு ஒதுக்கப்பட்ட பணியான ஆசிர்வதிக்கப்பட்ட தண்ணீரை சபையின் பிற அங்கத்தினர்களாக வழங்குவதை தொடர்ந்தான். இந்த ஆலோசகர் அந்த மென்மையான நேரத்தில் அவர் அடைந்த உணர்வுகளை தனது சாட்சியில் வெளிப்படுத்தினார். ஆரோனிய ஆசாரித்துவத்தை கொண்டுள்ள பொறுப்புள்ள கீழ்ப்படிந்துள்ள இந்த இளம் வயதினருக்கு சபை நல்ல உதவியாக உள்ளது என்பதை அவர் அறிந்தார். ஒரு தடவி தலைவர் இஸ்ராட் பென்சன் சொன்னார், தன்னுடைய நெறிமுறையில் சுத்தமாகவும் உண்மையாய் சபை கூட்டத்தில் கலந்து கொள்பவனுமாகிய ஒரு இளம் மனிதரை நான் தனக்கு தாருங்கள். அவனுடைய ஆசாரியத்தை பிரசித்த கூடிய மற்றும் ஈகல் ஸ்கவுட் மற்றும் டியூட்டி கோட் விருந்தினை பெற்ற ஒரு இளம் மனிதன் எனக்கு தாருங்கள். அப்படிப்பட்ட இளம் மனிதன் எனக்கு தந்தால் தேவனின் ஊழிய காலத்தில் அவனுடைய வாழ்நாள் முழுவதிலும் அற்புதங்களை செய்யக்கூடிய இளம் மனிதனை உங்களுக்கு நான் தருவேன். இந்த மகத்துவமான இளம் ஆண்கள் மற்றும் பெண்களின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பரிசுத்த ஆசிரியத்தின் தத்துவங்களை கற்றுக் கொடுக்கும் புனிதமான பொறுப்புகளை நாங்கள் கொடுக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதி பெற தனித்தனியாக என்ன செய்ய வேண்டும் என உங்கள் குழந்தைகள் இளம் வயதிலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆயர்களே, ஆரோனிய ஆசரித்துவ உடைய இளம் வயதினருக்கு தலைமை தாங்கவும் ஆலோசனை கூட்டத்தில் அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு ஆசாரித்துவத்தின் கடமை கற்று கொடுப்பதற்கும் நீங்கள் ஆசாரியத்து திறவுகோள்களை கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமான நியமங்களை இப்பொழுது அவர்களுக்கு கொடுப்பதால் ஆசாரித்துவத்தை மேம்படுத்தவும் கற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவுங்கள். மற்றும் பிறகு சேவை மற்றும் ஊழியம் செய்யவும் அவர்களுக்கு உதவியாயிருங்கள். இளம் மனிதர்களே, உண்மை மற்றும் நீதியின் மேல் ஆஸ்தி பாரமிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுவதற்கு நான் அழைக்கிறேன். இந்த ஆஸ்தி வாரம் மட்டுமே இருக்கிறது. நீங்கள் தரித்துள்ள ஆசாரித்துவம் ஒரு சிறப்பான பரிசு. அதற்கு தகுதியாக வாழுங்கள். அதனுடைய வல்லமை பற்றி எனக்கு சிறப்பான மற்றும் தனிய சாட்சி உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என நான் விரும்புகிறேன். எனது வாழ்வில் அநேக வழிகளில் அது என்ன ஆசீர்வதித்துள்ளது. நீங்கள் பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் மகப்படுத்த வேண்டும் என இந்நாளில் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள உங்களை நான் அழைக்கிறேன். பெரிய ஆசீர்வாதமான மெல்கசேக் ஆசாரித்துவ தத்துவத்தை பெற்றுக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். முழுநேர ஊழியக்காரர்களை நீங்கள் சேவை செய்வதற்கு முன்பு பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதியாகவே வேண்டும். அவருடைய சேவைக்கு உங்களை ஆயத்தப்படுத்த தேவன் விரும்புகிறார். முக்கியமாக அவருடைய சுவிசேஷத்தை உலகத்திற்கும் அறிவிற்கும் மிக பெரிய பொறுப்பை நீங்கள் கொண்டுள்ளீர்கள். அவருடைய பரிசுத்த ஆசாரித்துவத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது உண்மையாகவே தலையின் மேல் ஆசீர்வாதங்களை அவர் பொழிந்திருக்கிறார். இந்த சாட்சிகளை நாமது கர்த்தராகும் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன். ஆமேன்.
My message focuses
நமது அன்றாட வாழ்வில் உண்மையில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதின் முக்கியத்துவத்தை எனது செய்தி மையப்படுத்துகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தவும் ஆசி பெற செய்யவும் கர்த்தரின் ஆவிக்காகவும் அவரை அழைக்கவும் நான் ஜெபிக்கிறேன். 1839 டிசம்பர் மாதத்தில் மிசோரி பரிசுத்துவான்களுக்கு இழைக்கப்பட்ட தவறுகளுக்கு இழுப்பிட்டை நான் நாட வாஷிங்டன் டிசி இருந்தபோது ஹைரம் ஸ்மித் ஜோசப் ஸ்மித் இலே ஹிக்பி எழுதுவதாவது, தலைவருடன் எங்கள் நேர்காணலில் அவர் எங்களை விசாரித்து கொண்டிருந்த போது அந்நாளிலுள்ள மற்ற மதங்களிலிருந்து நமது மதத்தை நாங்கள் வேறுபடுத்தி கொண்டிருந்தோம். ஞானஸ்தானம் கொடுக்கும் வகையிலும் கைகளை வைத்தால் பரிசுத்த ஆவியின் வரத்திலும் நாங்கள் வேறுபட்டிருக்கிறோம் என சகோதரர் ஜோசப் ஸ்மித் சொன்னார். மற்ற எல்லா சலுகைக்கும் பரிசுத்த ஆவியின் வரத்தில்தான் அடங்கியிருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். தெய்வீகத்தின் மூன்றாவது அகத்தினரே பரிசுத்த ஆவி. அவர் பரிசுத்த ஆவியின் ஒரு பிரமுகராயிருந்து சத்தியம் அனைத்துக்கும் சாட்சி அளிக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை வரம் இரண்டையும் பூமியில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பரிசுத்த ஆவி வெளிப்படுத்தினார். ஞானஸ்தானத்திற்கு முன்பே ஒரு நபரின் மேல் வல்லமை வரலாம். இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் ஒப்புக்கொள்ளும் சாட்சியை அது இருக்கிறது. இரட்சகரின் சுவேஷத்தின் மார்மன் புத்தகத்தின் மறுஸ்தாபித்தத்தின் உண்மை நிலை மற்றும் ஜோசப் ஸ்மித் தீர்க்கதரிசிய என அழைப்பின் சத்தியத்தின் ஒரு நிச்சயத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக உண்மையாக விசாரிப்பவர்கள் அடையலாம். மெல்கிஸ்டிக் அரசாத்தியத்தை தரித்தவர்கள் மட்டுமே கைகள் வைத்து அந்த ஆசாரியத்துவ பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியும். நமது பாவங்களின் மீட்பராக நாம் ஒவ்வொருவரும் மனஸ்தாபப்பட்டு ஞானஸ்தானம் பெற வேண்டும் என கர்த்தர் பிரகடனம் செய்தார். அதாவது நாம் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற வேண்டும், அதன் பின்பு அக்னியின் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெற வேண்டும். விசுவாசமுள்ளவர்கள் எவராயினும் அவர்கள் கைகள் வைக்கப்பட்டதால் தான் அவரது சபையில் திடப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் வார்த்தை அவர் அருளுவார் என்று கூறினார். அப்போஸ்தலர் பால் கேட்கப்பட்ட போது இந்த பழக்கத்தை எபீசியர்களுக்கு அவன் தெளிவாக்கினான். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எதற்கு ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாயிருக்க வேண்டும் என்று ஞானஸ்தானத்திற்கு சொல்லி மனத்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வந்தது. முழுக்க ஞானஸ்தானம் என்பது சுவேஷத்தின் அறிமுக நியாயமாயிருக்கிறது. அது நிறைவு பெறும் பொருட்டு ஆவியால் ஞானஸ்தானம் பெறுவது தொடர வேண்டும். பரிசுத்த ஆவியை வரவேற்பதற்கு ஞானஸ்தானம் ஒரு பரிசுத்த நியாயமாயிருக்கிறது எனவும் அது வடிகால திறவுகோலாகவும் இருந்து அதன் மூலமாக பரிசுத்த ஆவி அருளப்படுகிறது எனவும் தீர்க்கசரதி யோசப் ஸ்மித் விளக்கினார். ஒரு புதிய அங்கத்தினரை திடப்படுத்துதல் மற்றும் பரிசுத்த ஆவியின் வரத்தை அருளுதல் என்ற இரண்டு நியமுமே எளிதானது, மகத்துவமானது. தகுதி பெற்ற மெல்கிஸ்டிக் ஆசாரியத்துவத்தை தரித்தவர்கள் ஒரு நபரின் தலைமேல் கைகளை வைத்து அவன் அல்லது அவளின் பெயரை அழைக்கிறார்கள். பின்னர் பரிசுத்த ஆசாரியத்துவத்தின் அதிகாரத்தாலும் இரட்சகரின் நாமத்தினாலும் அந்த நபர் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவின் சபையில் திடப்படுத்தப்படுகிறார். மேலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இந்த நியமத்தின் எளிமை அதன் முக்கியத்துவத்திற்கு நாம் கவனம் செலுத்தாமலிருக்க காரணமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற இந்த மூன்று வார்த்தைகள் ஒரு மந்தமான அறிக்கை அல்ல. மாறாக அவைகள் ஒரு ஆசாரியத்துவ கட்டளையால் அமைக்கப்பட்டு செயல்பட ஒரு அதிகாரபூர்வமான எச்சரிக்கையாயிருந்தது. அது செயல்படுத்தப்பட்டுவதற்காயில்லை. இந்த நியமத்தை நாம் பெறும்போதும் வாஞ்சிக்கவும் நாடவும் செயல்படவும் தகுதியாக வாழவும் ஒரு பரிசுத்த தொடரான பொறுப்பை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது பரிசுத்த ஆவியும் ஆவியின் வரங்களின் செயல்களையும் உண்மையில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் ஒருவரின் மேல் ஒரு வரம் அருளப்பட்ட அவர் வரத்தை பெறாவிட்டால் அதில் அவருக்கு லாபம் என்ன? அவருக்கு கொடுக்கப்பட்ட வரத்தில் அவர் ஆனந்தமடையவதில்லை. வரத்தை கொடுத்தவரையும் ஆனந்தமடைய செய்வதில்லை. தொடரும் நடைமுறையான தெய்வீகத்தின் மூன்றாவது நபரின் துணையை நாளை இந்த அதிகாரபூர்வமான எச்சரிக்கை செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல், பரிசுத்த ஆவியை பெற நேர்மையாய் வாஞ்சிப்பது. சரியான சந்தர்ப்பத்தில் பரிசுத்த ஆவியை நமது வாழ்வில் வரவேற்பது. மூன்றாவது, தேவனின் கட்டளைகளுக்கு உண்மையாக கீழ்ப்படுவது அவசியம். முதலில் பரிசுத்த ஆவியின் துணைக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும், ஆர்வமாயிருக்க வேண்டும், நாட வேண்டும். நீதியான ஆசிகளை பற்றி ஒரு மகத்தான பாடத்தை மார்மன் புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள போதிக்கிறேன். உண்மையான சீஷர்களிடமிருந்து நீங்கள் நானும் கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் தாங்கள் மிகவும் வாஞ்சித்த காரியத்துக்காக ஜபித்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்கு தரப்படும்படி வாஞ்சித்தார்கள். அதே போல நாம் மிகவும் வாஞ்சிக்க வேண்டிய, அதாவது பரிசுத்த ஆவிக்காக சிரத்தையாகவும் தொடர்ந்தும் ஜெபிக்க நாம் நினைவு கூறுகிறோமா? அல்லது உலகத்தின் காரியங்களிலும் அன்றாட வாழ்க்கை நடைமுறையில் நாம் கவரப்பட்ட அனைத்து வரங்களின் இந்த பெருமதிப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோமா அல்லது உதாசீனப்படுத்துகிறோமா? நமது வாழ்வில் பரிசுத்த ஆவியினரின் துணைக்கான நமது சரித்திர சிரத்தையான நிலையான வாஞ்சியில் அவரை பெறுதல் ஆரம்பமாகிறது. பரிசுத்த ஆவியை நாம் கட்டாயப்படுத்துவோ பலவந்தப்படுத்தவோ கட்டளையிடவோ முடியாது. மாறாக நம்மை அவர் நம்மிடம் வேண்டிக் கொள்கிறதை போன்ற பண்போடும் மென்மையாகவும் நாம் அவரை வரவேற்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் துணைக்காக நமது அழைப்புகள் அநேக வழிகளில் நடைபெறுகிறது. உடன்படிக்கைகளை செய்தல் மற்றும் கை கொள்ளுதல் மூலமாக, தனிமையாகவும் குடும்பங்களாகவும் செய்கிற சிரத்தையாக ஜபத்தால், வேதங்களை கருத்தாய் தேடுதல், குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பொருத்தமான உறவுகளை பலப்படுத்துவதன் மூலமாகவும், நண்பர்களின் சிந்தனைகளையே செயல்களை மற்றும் வார்த்தைகளை நாடுவதால், நமது வீடுகளில் பரிசுத்த ஆலயங்களில் சபையில் தொழுவதால், மாறாக உடன்படிக்கைகளையும் ஒப்புக்கொண்டுதல்களை பற்றி சாதாரணமான எடுத்துக்கொள்ளுதல் அல்லது அவைகளை மீறுதல் ஜபத்திற்கும் வேதங்களை படிப்பதற்கும் தவறுதல்
contrary to that which has been spoken, that ye do withdraw yourselves from the Spirit of the Lord, that it may have no place in you to guide you in wisdom's paths, that ye may be blessed, prospered, and preserved.
தேவனின் கற்பனைகளுக்கு நேர்மையாய் கீழ்ப்படிதல் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு அத்தியாவசியமாயிருக்கிறது. தருவிருந்து ஜபங்களை நாம் கேட்கும்போது ஆபத்திலும் தண்ணீரிலும் தகுதியுள்ளவர்களாக பங்கேற்கும் போது ஒவ்வொரு வாரத்திலும் இந்த சத்தியம் நமக்கு நினைவுபடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்ள எப்போதும் அவரை நினைவில் கொள்ள, அவரது கற்பனைகளை கை கொள்ள நமது விருப்பத்தை நாம் பெருத்தனை செய்யும்போது எப்போதும் அவரது ஆவி நம்மோடு இருக்கும். நாம் ஜபத்தில் இருக்கும்போது வேதங்களை படிப்பதற்கான காரணங்களை கருதி கொள்ளுவோம். ஆம், அவரது குமாரனின் நாமத்தில் பரலோக பிதாவிடம் ஜபிக்கும் தொடர்பு கொள்ள நாம் ஆவலாயிருக்கிறோம். ஆனால் பரலோக பிதாவையும் அவரது நேசகுமாரனையும் நாம் எப்போதும் நினைவு கூறவும், பரிசுத்த ஆவியின் தொடர்ந்து துணைக்காக தேவைப்படுகிறதுமான வழிகளே இந்த பரிசுத்த பழக்கங்களுக்கு அடிப்படையாகும். கர்த்தரின் ஆலயத்தில் ஓய்வு நாள் கூட்டங்களிலும் நாம் தொழுது கொள்வதன் காரணங்களை நினைத்து பாருங்கள். ஆம், மரித்து போன நமக்கு அன்பானவர்கள் ஆலயத்திலும் நாம் வாழக்கூடிய தொகுதிகளிலும் கிளைகளிலும் நமது குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் நாம் சேவை செய்கிறோம். ஆம், நமது சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் நாம் காணக்கூடிய நீதியான சமூக ஈடுபாட்டில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அடிப்படையில் பரிசுத்த ஆவியிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் அறிவுரைகளையும் நாடவே நாம் ஒற்றுமையாய் ஒன்று கூடுகிறோம்.
The commandments from God we obey, and the inspired
நாம் கீழ்ப்படுகிற தேவனிடமிருந்துள்ள கற்பனைகளும் நாம் பின்பற்றுகிற சபை தலைவர்களிடமிருந்து வருகிற உணர்த்தப்பட்ட ஆலோசனைகளும் பரிசுத்த ஆவியின் துணையை பொருத்துவதற்கு அடிப்படையில் மையப்பட்டிருக்கிறது. கட்டளையில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பூர்ணமாய் நிறைவேற்ற கவனமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஆம், அவர்களுடைய விசுவாசத்திற்கேற்ப அவர்களுக்கு நடப்பிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை ஆகிய தங்கள் கர்த்தரை நினைவு கூற கவனமாய் இருக்கிறார்கள். ஆம், அவர்கள் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாய தீர்ப்புகளையும் அவருடைய கட்டளைகளையும் தொடர்ந்து கை கொள்கிறார்கள். பூமி முழுவதிலும் பரலோக பிற்கால பரிசுத்தவான்களில் இயேசு கிறிஸ்து சபையே ஒரு மையமாக ஜீவிக்கிற சபை என கர்த்தர் பிரகடனப்படுத்தினார். பரிசுத்த ஆவியின் செயல்களாலும் வரங்களாலும் இது ஒரு ஜீவிக்கிற சபை. ஆசாரியத்துவ பூமியின் மேல் இருக்கிற மற்ற பரிசுத்த ஆவியை நாம் பெற முடிகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்வதில் நாம் எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தீர்க்கதரிசி யோசப் ஸ்மித் இறந்த சாட்சியாய் மீர்ந்த ஏராளமான ஆண்டுகளுக்கு பின் தலைவர் பிரகம் யாங் அவர் தரிசனமாகி காலத்தால் அழியாத இந்த ஆலோசனையை பகிர்ந்து கொண்டார். தாழ்மையாயிருக்கவும் விசுவாசமாயிருக்கவும் கர்த்தரின் ஆவியை காத்து கொள்ளவும் மக்களிடத்தில் கூறுங்கள். அது அவர்களை சரியான பாதையில் நடத்தும். கவனமாயிருங்கள். அமர்ந்து சத்தத்திற்கு முகம் திருப்பாதீர்கள். எதை செய்ய வேண்டுமென்றும் எங்கே போக வேண்டுமென்றும் அவர்களுக்கு போதிப்பார். தேவ ராஜ்யத்தில் அது கனிகளை கொடுக்கும். தங்கள் ஆத்மாக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அது அமர்ந்த சத்தத்தில் சொல்லும். தீய எண்ணத்தை வெறுப்பை சண்டையை பிற எல்லா துன்மார்க்கத்தையும் அவர்களின் இருதயங்களிலிருந்து எடுத்து போடும். நீதியை கொண்டு வந்து தேவனே ராஜ்யத்தை கட்டி அவர்கள் முழு விருப்பம் நம்மை செயல்வதிலிருக்கும். நாம் ஒவ்வொரு தேவனின் கற்பனைகளுக்கு நேர்மையாக கீழ்ப்படியவும் நடைமுறையில் பரிசுத்த ஆவியை பெறவும் கூட நான் ஜபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு அல்லது வாசிக்கிறவர்களுக்கும் பிரகம் யாங்கும் தீர்க்கதரிசி யோசப் ஸ்மித்தும் விவரிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஏற்றதாக இருக்கிறது. ஜீவிக்கிற பிதா குமாரனின் உண்மையை நிலையை நான் சாட்சியளிக்கிறேன். பரிசுத்த ஆவி ஒரு வெளிப்படுத்துபவர், ஒரு தேர். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவர் ஒரு பரிபூர்ணமான போதகர் என நான் சாட்சி அளிக்கிறேன். மறுஸ்தாபித்தத்தில் சத்தியத்தில் மற்றும் இந்த பிற்காலத்தில் ஜீவிக்கிற பற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையில் பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்களுக்கு வருங்கலம். இதை அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.
I would like to speak today to the parents of teenagers.
பேச விரும்புகிறேன். உங்களின் துடிப்பான ஆற்றல் மிக்க இளமை சபையின் வருங்காலமாயிருக்கிறது. அந்த காரணத்தால் அவர்கள் பொல்லாக்குகளுக்கு முக்கிய குறிப்பாயிருக்கிறார்கள். அநேக விசுவாசமிக்க தாய்மார்களும் தகப்பன்மார்களும் நீங்கள் இந்த முக்கியமான ஆண்டுகளில் உங்கள் பிள்ளைகளை வழிநடத்திருப்பதற்காக பதில்களுக்காக ஜெபித்து இன்று மாநாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனது மூத்த பேரப்பிள்ளைகளை சமீபத்தில் குமார பருவத்தை அடைந்திருக்கிறாள். ஆகவே இந்த காரியம் எனக்கு முக்கியமாயிருக்கிறது. 2010 இளம் ஆண்களும் மற்றும் இளம் பெண்களில் பரச கருத்து யோசவால் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பலங்கொண்டு திடமானதாய் இரு திகையாத அப்படியே வேதங்களில் உள்ள இந்த வாக்கியம் பெற்றோருக்கு ஒரு நல்ல கருத்தாய் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் உலகத்திற்கு உண்மையிலே தேவையா இருப்பது பேசுவதற்கு பயப்படாத, அதில் உறுதியா நிற்கும் தாய்மார்களிடமிருந்து தகப்பனமாயிருந்து வருகிற துணிவான பெற்றோரின் தன்மை. உங்கள் மகள் ஒரு ரயில் தண்டவாளத்தில் உட்கார்ந்திருப்பதாகவும் ரயில் வருகிற சத்தம் உங்களுக்கு கேட்பதாகவும் ஒரு கற்பனை செய்து பாருங்கள். தண்டவாளத்தில் வெளியேறி அவளை நீங்கள் எச்சரிக்க மாட்டீர்களா? அல்லது நீங்கள் மிகுந்த பாதுகாப்பாக இருப்பதாக அவளை நினைக்கக்கூடும் என நீங்கள் தயங்குவீர்களா? உங்கள் எச்சரிக்கையை அவள் உதாசீனம் படுத்தினால் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு உடனே அவளை மாற்ற மாட்டீர்களா? நிச்சயமாக அதை செய்வீர்கள். உங்கள் மனதின் மிக நீங்கள் கொண்ட அன்பு பிற எல்லா சிந்தனைகளையும் மேற்கொள்ளும். அவளது தற்காலிகமான ஒரு வேகமான ரயில் வண்டி வேகத்துடன் சக்தியுடனும் நமது குமார பருவத்தின் மீது சவால்கள் சோதனைகள் வருகின்றன. குடும்ப பிறக்கடனத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறதை போல் தாங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு பெற்றோர் பொறுப்புள்ளார்கள். அதாவது ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சபிப்புரியம் வழி விலக்கி போன தனது மகனுக்கு ஆல்மா இளையவர் ஆலோசனையை பற்றி மர்மன் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். சுரோமியர் மத்தியில் ஊழியம் செய்த போது கொரேந்தியன் சில மோசமான தவறுகளை செய்தான். பிரச்சனையை பற்றி நேரடியாக பேசும் அளவுக்கு ஆல்மா அவனை நேசித்தான். அவனது மகன் ஒழுங்கு கெட்டாக இருந்ததற்காக அவன் ஆழ்ந்த ஏமாற்றம் அடைந்து பாவத்தின் மோசமான விளைவுகளை பற்றி அவனுக்கு அவன் விவரித்தான். ஆல்மாவிலிருந்து வந்த இந்த துணிவான வார்த்தை நான் படிக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உணர்த்தப்படுகிறேன். உன் பிள்ளைகளை நன்மையை செய்ய கட்டளிடு என்று கர்த்தருடைய ஆவி என்னிடம் சொல்கிறது. ஆகவே தான் என் குமாரன் உன் அக்கிரமங்களை விட்டு ஓயும் என்று தெய்வ பயத்தோடு உனக்கு கட்டளிடுகிறேன். ஆல்மை எடுத்துக்காட்டாக மாறாக வேதங்களின் மற்றொரு தகப்பன் பழைய ஏற்பாடில் எலியாகும். சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்தில் இஸ்ரவேலில் எலி பிரதான ஆசிரியர் ஊழியம் செய்தான். அவன் குமார தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவர் அறிந்திருந்தும் அவர்களை அடக்கம் பண்ணாமல் போனதால் கர்த்தர் அவனை மிக மோசமாக கண்டித்தார் என்று வேதங்கள் விவரிக்கிறது. எலியான் குமாரன் மனம் திரும்பவில்லை. அவர்களின் முட்டாளதனத்தால் இஸ்ரவேல் முழுவதும் துன்பத்திற்குள் சிக்கியது. பெற்றோரின் தன்மை ஒரு விளம்பர பேட்டியில் என அநேக ஆண்டுகளுக்கு முன் பொது மாநாட்டில் மூப்பர் ஜே கிறிஸ்டன்சன் நம்மை நினைவூட்டினார். அதே உற்சாகத்தில் மூப்பர் ராபர்ட் டி ஹேல் சொன்னார், சில சமயம் நமது பிள்ளைகளுக்கு குற்றப்படுத்துகிறோமோ என்று பயத்தில் அவர்கள் ஆலோசனை அளிக்க பயந்து அவர்களுக்கு நாம் பயப்படுகிறோம். சில ஆண்டுகளுக்கு முன் எங்களது 17வது மகன் ஒரு வார இறுதி பயணத்துக்கு தனது நண்பர்களுடன் போக விரும்பினான். அவர்கள் எல்லோரும் நல்ல பயல்கள். போவதற்கு அவன் அனுமதி கேட்டான். சரி என்று சொல்ல விரும்பினேன். ஆனால் அந்த பயணத்தை பற்றி எனக்கு மன அனுமதியிலே நான் நினைத்த பற்றி எதை மனைவியிடம் சொன்னேன். அவள் அதை ஒத்துக்கொண்டாள். அந்த எச்சரிக்கையின் குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என அவள் சொன்னாள். எங்களின் மனம் மிகவும் ஏமாற்ற அடைந்தான். அவன் போவதை நாங்கள் ஏன விரும்பவில்லை என்று கேட்டான். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்று நேர்மையான நான் பதிலளித்தேன். நீ போவதில் எனக்கு மனம் மதிப்பில்லை. நான் அதிகமாக நேசிப்பதால் உன்மேல் எழுகிற நினைவில் என்னால் உதாசீனப்படுத்த முடியவில்லை என்று நான் விளக்கினேன். நான் இணைப்பதை விட இளம் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் எனில் அவர்களுக்கு பரிசுத்தாவின் வரம் வருகிறது. நமது மாதிரி அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதை பற்றியாவது அவர்களுக்கு நல்லுணர்வு இல்லை என்றால் அதை விட்டுவிடுவது நல்லதென்று அவர்கள் பெறுகிற உணர்த்தால் கவனம் செலுத்த நம்மிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். பெற்றோர்களால் தீர்மானங்களை எடுக்கும் போது கவனமாறுங்கள். மனைவிமார்களும் ஒற்றுமையாக இருப்பது முக்கியமானது. பெற்றோர்களின் யாராவது எதை பற்றியாவது நல்லுணர்வு இல்லை என்றால் அதற்கு அமைதி அளிக்கக்கூடாது. ஒரு திரைப்படம், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, ஒரு தொலைக்காட்சி விளையாட்டு, ஒரு விருந்து, ஒரு உடை, ஒரு நீச்சல் ஆடை அல்லது ஒரு இணையத்தால் நிகழ்ச்சி ஆகியவற்றை ஒருவர் நன்றாக உணரவில்லை என்றால் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு துணைவிடைந்து அதை தடுத்துங்கள். மடைமுடிந்து ஒரு தாயிடமிருந்து ஒரு கடிதத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவளது குமாரபரம் மகன் பரிசுத்தாவி எழுந்து சபை நிகழ்ச்சிகளை தவிர்க்க ஆரம்பித்தான். இது எப்படி நிகழ்ந்தது அவள் விளக்கினாள். எனது மகனின் குமாரப்பரம் முழுவதிலும் நான் கவலைப்படுந்து வன்முறையான ஒளிநட விளையாட்டுகளை அவன் விளையாடுவதை நிறுத்த நான் முயற்சித்தேன். எனது கனவியிடம் நான் அதை பற்றி பேசி இந்த விளையாட்டுகளை பற்றி எச்சரிக்கப்பட்டு நமது மகன் போதை மருந்து பொருட்கள் எதையும் பயன்படுவதில்லை என்பதில் கவலைப்படாதே, நான் நிறுத்த வேண்டும் என அவன் சொன்னான். இந்த விளையாட்டுகள் போதைப் பொருட்கள் போல் அடிமைத்தனம் உண்மையே நான் நினைக்கிறேன். இதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிற பெற்றோருக்கு அதை தடுக்க நான் எதையும் செய்வேன். சகோதரி சகோதரிகளை, எதை பற்றியாவது உங்கள் துணை நன்றாக உணரவில்லைனால் அந்த உணர்ச்சிகளை மரியாதை கொடுங்கள். எதையும் சொல்லாமலே செய்யாமலே எளிதானவற்றை நீங்கள் செய்யும் போது அழிவுக்கு எதுவான பழக்கத்தை நீங்கள் வளரவிடாதீர்கள். திருமணத்திற்கு அவர்கள் தயாராகும் நேரம் வரும் பலையில் உறவுகளை ஒத்து போடும் பார் நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதில் மிகுந்த மனவேதனையை பெற்றோர் தடுக்க முடியும். முதிர்வடைந்ததற்கு முன்பே ஒரு பெண் தோழனுடன் ஆண் தோழனுடன் உறவு கொள்வது அபாயக காரணமானது. ஒரு ஜோடியாக மாறுவது உணர்வு பூர்வமான நெருக்கத்தை உருவாக்கி எப்போதும் உடல் நெருக்கத்திற்கும் நடத்துகிறது. இந்த விளையாட்டு பற்றி சாத்தானுக்கு தெரியும். இதை அவன் தனக்கு சுத்தமாக பயன்படுத்துகிறான். வாலிபுரிகளை ஊழியம் செய்வதிலிருந்து விலக்கவும் ஆலய திருமணத்தை தடுக்கவும் அவனால் முடிந்து எவனும் செய்வான். சாத்தான் சபித்தருக்கு முன் துணையுடன் பெற்றோர் பேசுவதும் குறுக்கிடுவதும் முக்கியமானது என்று நெறி உலக்கம் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு எச்சரிக்கை குரலை உயர்த்து நமக்கு உரிமையை பொறுப்பாக்கிறது. உண்மையிலே நடு இரவில் எதுவும் நல்லது நடப்பதில்லை என நான் எப்பொழுதும் நம்புகிறேன். இரவில் எத்தனை மணிக்கு அவர்கள் வீட்டுக்கு வர எதிர்பார்க்கப்படுகிறார் என்பதை வாலிப மக்கள் தெரிந்து இருக்க வேண்டும். தங்களின் பிள்ளைகளை வீட்டுக்கு திரும்ப வர பெற்றோர் வழியிலிருந்து காத்திருக்கும் போது ஒரு மகத்தான நேரம் அங்கு காணப்படுகிறது. அநேக கலாச்சாரங்களில் பொதுவாயிருக்கிற ஒரு பழக்கத்தை பற்றி எனது தனிப்பட்ட கருத்துக்கள் நான் சொல்கிறேன். இரவில் வெளியில் தங்கிவிடுவது அல்லது ஒரு நண்பன் வீட்டில் தங்கிவிடுவது என்பதை நான் குறிப்பிடுகிறேன். வெளியில் தங்கிவிடுவதால் முதல் தடவையாக ஞானவார்த்தை அல்லது கற்புடுமையின் பிரமாணத்தை அநேக இளம் மக்கள் மீறினார்கள் என்பதை ஒரு ஐயராக நான் கண்டுபிடித்தேன். வீட்டிற்கு வெளியே இரவு நேரத்தை அவர்களில் கழிக்கும் போது முதன்முறையாக அவர்கள் அபாச படம் பார்ப்பதும் முதன்முறையாக காவல் நிலையத்திற்கு போவதும் எப்போதும் நடைபெறுகிறது. இரவு நிகழ்ச்சிகள் எப்போது நீங்கள் சமாதானமாக உணரவில்லை என்றால் உள்ளிலிருந்து வருகிற எச்சரிக்கையின் குரலுக்கு பதிலளிக்க பயப்படாதீர்கள். உங்கள் விலையற்ற பெற்ற பிள்ளைகளை பாதுகாக்கும் நிலையை வரும்போது எப்போதும் ஜெபத்தோடு இருங்கள். துணைவிடன் பெற்றோரின் தன்மை எப்பொழுதும் முடியாது என்று சொல்வதற்கு இருக்காது. தற்கால தீர்க்க தரிசனிகளின் ஆலோசனைக்கு சரி என்று சொல்வதற்கு பெற்றோருக்கு துணைவிருக்க வேண்டும். நமது வீடுகள் நீதியான மாதிரிகளை ஏற்படுத்த நமது சபைத்தலைவர்கள் நமக்கு ஆலோசனை அளித்திருக்கிறார்கள். நமது வாலிய மக்கள் பாதுகாக்க வல்லமை கொண்ட 5 அடிப்படைகளை பழக்கங்களை கருத்துக்களை கொள்ளுங்கள். குடும்ப ஜெபம், குடும்பமாக வேத படிப்பு, குடும்பம் இல்ல மாலை, குடும்பமாக உணர்வுதல், ஒவ்வொரு பிள்ளையோடும் ஒழுங்காக நேர்காணல் நடத்துதல், தொலைக்காட்சியை கண்ணியம் அணைத்துவிட்டு உங்கள் குடும்ப வேத புத்தகங்களை படிக்க வைக்க துணைவிருக்க வேண்டும். திங்கட்கிழமை மாலையை உங்கள் குடும்பத்திற்காக ஒதுக்கி வைக்க அந்த மாலையின் பிற அழைப்புகளை தள்ளி வைத்து துணைவிருக்க வேண்டும். இரவு உணவிற்கு உங்கள் குடும்ப வீட்டில் இருக்க மற்ற நிகழ்ச்சிகளை தவிர்க்க துணைவு மறு உறுதி இருக்க வேண்டும். ஒரு மகன் அல்லது மகளை நாம் ஆதிக்கம் அதிகம் செலுத்த மிக ஆற்றல் மிக்க வழிகளில் ஒன்று அவர்களோடு தனிப்பட்ட நேரக்கானால் காண்பது, அவர்கள் சொல்வதை மிக்க கவனமாக கேட்பதல், அவர்கள் உள்ளத்தில் விருப்பங்களை நாம் கண்டுபிடித்து நீதியான இலக்குகளை அமைக்க அவர்களுக்கு உதவலாம். அவர்களை பற்றி நாம் பெற்ற ஆவிக்குரிய கருத்துக்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் ஆலோசனைப்பதற்கு துணைவிருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் 5 நீதியான மாதிரிகளை தொடர்ந்து பழக்கத்திலிருந்து தலைத்து வரும் தலைமுறை எல்லாவற்றுமே கற்பனை செய்ய முயற்சிகள். எல்மாவின் சொன்னதை போல் நமது இளம் மக்கள் தேட்கடிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். பிற்காலத்தில் குமார பருவத்தின் பெற்றோராக இருப்பது ஒரு பெரிய தாழ்மையான நியாயமானமாயிருக்கும். சாத்தானுக்கு அவனை பின்பற்றவர்களுக்கு இந்த தலைமுறையை அழித்துவிட முயற்சிக்கிறாள். அவர்கள் வளர்ந்து வருவதற்கு வீரமுள்ள பெற்றோர்கள் கர்த்தர் நம்பியிருக்கிறார். பெற்றோர் பலங்கொண்டு திடமடைந்து இருங்கள், திகாதி இருங்கள். தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார். அவர்களுக்கு பதிலளிப்பார். துணிவான பெற்றோருக்கு கர்த்தர் ஆதரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.
பாடற்குளும் சபையோரும் இப்போது நான் தேவனின் பிள்ளை என்ற பாடலை பாடுவார்கள். பாடலின் முடிவில் 70 மூப்பர்கள் பேர் ஜி மாம், ஜைரோ மசகாடி மற்றும் மெவன் பி ஆனல் நமக்கு உரையாற்றுவார்கள். மூப்பர் ஆனலனின் உரையைத் தொடர்ந்து 12 அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் எம் ராசல் பேலட் உரையாற்ற நாம் கேட்கலாம்.
This is the 180th semi-annual general conference of the Church of Jesus Christ of Latter-day Saints.
ஸ்வீடனின் கோதன்பர்க் என்ற நகரத்தில் இரு பக்கமும் உதிர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு அழகிய சாலை இருந்தது. பெரிய மரங்கள் ஒன்று அடிப்பாகத்தில் ஒரு ஓட்டை இருந்ததை ஒரு நாள் நான் பார்த்தேன். ஆகவே மிக ஆர்வத்துடன் அதனுள்ளே நான் எட்டி பார்த்தேன். ஆம், ஆனால் காலி இல்லை. அது முழுவதும் எல்லா வகையுமான குப்பைகள் நிறைந்திருந்தது.
அந்த
மரம் இன்னமும் நின்று கொண்டிருந்தது எனக்கு வேப்பை அளித்தது. ஆகவே நான் மேலே பார்த்து அது ஒரு அகன்ற இருப்பு பட்டை அந்த மரத்தின் மேல் பகுதியை சுற்றி கட்டியிருப்பதை பார்த்தேன். அந்த பட்டையுடன் அநேக விரும்பு சங்கிலிகள் கட்டப்பட்டு அவைகள் பக்கத்து கட்டடங்களில் இணைக்கப்பட்டிருந்தன. தூரத்தில் இருந்து பார்க்கும் போது மற்ற மரங்களைப் போலவே அது தெரிந்தது. பக்கத்தில் போய் பார்க்கும் போதுதான் பலமான அடி மரத்திற்கு பதிலாக அது ஓட்டையாயிருந்ததை ஒருவர் கண்டுபிடிக்க முடியும். அநேக ஆண்டுகளாக முன்பே அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒன்று அதன் அடிப்பாகத்தை பலவீனப்படுத்த ஆரம்பித்துவிட்டது. ஒரே நாளில் அது நடந்துவிடவில்லை. எப்படியாயினும் காலியான மரத்தை போல் அல்லாமல் சிறிது சிறிதாக ஒரு செடி ஒரு மரமாக வளர்ந்திருப்பதைப் போலவும் பலமாகவும் உள்ளேர்ந்தது நிறைக்கப்படவும் நாமும் நமது திறமையில் சிறிது சிறிதாக வளரலாம்.
Into a sturdy tree, so can we grow step by step in our capacity to be solid and filled from the inside out.
இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் குணமாக்குதல் மூலமாகவே உயர்ந்து நிற்கும் பலமாகவும் இருக்கவும் நாம் பலனுடையவர்களாக இருக்கிறோம். ஒளியால் புரிந்து கொள்ளுதல் ஆனந்தத்தால் அன்பால் நமது ஆத்மாக்கள் நிறைக்கப்படலாம். அவர்கள் அனைவரும் தம்மிடம் வரும்படியாகவும் தன் நன்மை புசிக்கும்படியாகவும் அழைக்கிறார். தம்மிடம் வரும் ஒருவரையும் அவர் தடை பண்ணுவதில்லை என்பது அவர் அழைப்பது. வருத்தப்பட்டு பராஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பது அவரது வாக்குத்தத்தம். இந்த இளைப்பாறுதலை பற்றி ஜோசப் ஸ்மித் சொன்னவர், தேவனை பற்றிய அறிவிலும் அன்பிலும் பிரவேசித்தலும் நாம் செய்வது சரி என்றும், நாம் வெறு எதற்காகவோ தேடி போகவில்லை என்றும், ஒவ்வொரு கோட்பாட்டினால் அல்லது ஏமாற்று காத்திருக்கிற மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிற தற்கேறுமற்றில் அலைகிறவர் அளவுக்கு அவரது நோக்கத்திலும் அவரது திட்டத்திலும் விசுவாசம் வைத்திருத்தல் என்பது அதற்கு அர்த்தம் என மனதிற்கு தெரியுது. அது தேவனமிடமிருந்து வந்த கோட்பாடு என நாம் அறிவோம். அதை பற்றி யாரிடமும் நாம் எந்த கேள்வியிலும் கேட்பதில்லை. அவர்களின் எண்ணங்களை கருத்துக்களை அவர்களின் நிச்சயமற்ற சிந்தனைகள் கூற அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தேவனில் விசுவாசத்தின் எந்த எல்லையை அடைந்து ஒரு மனிதனுக்கு எல்லா சந்தேகங்களும் பயங்களும் அவனை விட்டு வெளியேறி அவன் தேவனின் இளைப்பாறுதலில்
பிரவேசிக்கிறேன்.
கிறிஸ்துவின் கோட்பாட்டை கற்றுக்கொள்வதனாலும் பின்பற்றுவதனாலும் பிறருக்கு சேவை செய்வதனாலும் உதவினாலும் கிறிஸ்துவின் கரங்களால் மாறுவதிலும் விளைகிற நமது ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைப்பதில் மனசமாதானமும் இருதய சமாதானமும் சேர்ந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமும் அவரது போதனைகளை பின்பற்றுவதிலும் நமக்கு ஒரு உறுதிய நம்பிக்கை கொடுத்து இந்த நம்பிக்கை நமது ஆத்மாக்களுக்கு ஒரு நங்கூரமாகிறது. நாம் திடமாகவும் அசைக்கப்பட முடியாதவர்களாகவும் ஆகலாம். நிலையான உன் சமாதானம் நமக்கு கிடைத்து கர்த்தரின் இளைப்பாறுதலில் நாம் பிரவேசிக்கலாம். ஒளியிலிருந்து சத்தியத்திலிருந்தும் நாம் விலகி போனால் மட்டும் மரத்தின் வெற்றிடத்தை போன்ற ஒரு காலியான உணர்வு வந்து நமது ஆத்மாக்களுக்கு உள் பாகங்களை நிறைத்துவிட்டு அந்த வெற்றிடத்தை மதிப்பில்லாத காரியங்களால் நிறைக்க நாம் முயற்சிக்கிறோம்.
The innermost chambers of our souls, and we even might attempt to fill that emptiness with things of no lasting value.
பூமிக்கு அந்நிய தேதற்கே முன்பு ஆவி குழந்தைகளாக நாம் இருந்ததை கருத்தில் கொள்ளும் போது இப்போதில் இருந்த வாழ்க்கையில் இந்த பூவுலக வாழ்க்கை உண்மையிலே ஒரு மிகச்சார சிறிய காரணம் கன நேரமே. எப்படியாயினும் ஒரு நாள் ஒரு சோதனையின் நாள், ஆனால் அது நமது சோதனை காலத்தை வீணாக்காமல் இருக்க அழைக்கப்படுவதை பின்பற்ற நாம் தீர்மானிக்கும் போது அது வாய்ப்புகளின் நாளாகவும் இடமிருக்கிறது. நமது மனங்களில் வாழும் சிந்தனைகள், நமது இருதயங்களில் வளரும் உணர்வுகள், நாம் தீர்மானிக்கும் செயல்கள் எல்லாமே இப்போதும் இதற்கும் பிறகும் நமது வாழ்க்கையில் ஒரு தீர்மானிக்கும் விளைவை ஏற்படுத்துகிறது.
Hereafter.
நம் திட்டமிட்டு செய்கிற காரியங்களுக்கான ஒரு நித்திய பார்வையை போனிக்கும் பொருட்டு நமது தினசரி தரிசனத்தை உயர்த்த, குறிப்பாக நமது இன்றைய தற்போலதொற்றை நாம் தேட வேண்டும் என நமக்கு தெரிந்தவற்றை செய். நாளைய வருங்காலம் ஒன்றுக்காக காத்திருக்கும் ஒரு எண்ணத்தை நாம் கண்டுபிடித்தல் அது ஒரு உதவக்கூடிய பழக்கமாயிருக்கிறது. நமது பாதையில் நமது தீர்மானங்களில் பரிசுத்த ஆவியின் தாங்கும் ஆதிக்கத்தால் நாம் உதவப்படுகிறோம். இப்போது நமக்குள்ள ஒளிக்கும் புரிந்து கொள்ளுவதிலும் எதிராக நாம் தீர்மானித்தல் ஒரு மோசமான மன உணர்வை நாம் அனுபவிப்போம். அது நன்றாக உணர வைக்காது. ஆனால் உடனடியாக இது மனம் திரும்புவதற்கான நேரம் என நமக்கு நினைப்பூட்டுவதில் அந்த ஒரு மோசமான மன உணர்வு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் தாழ்மையாயிருந்து சரியானதை செய்ய விரும்பும் போது நமது பாதைகளை மாற்ற சரியாக செயல்பட நாம் ஆர்வமுள்ளமாக இருப்போம். கர்வமுள்ளவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே விதிகளை ஏற்படுத்தி கொண்டவர்கள் மனம் திரும்புதலின் ஆவி அவர்களின் இருதயங்களை பிரவேசிக்க மட்டும் தம் வலிய கயிற்றால் என்றென்றைக்கும் அவர்களை அவன் கட்டி போடு வரைக்கும் அவர்களை கழுத்துட சணல் காற்றால் சாத்தான் நடத்த அனுமதிக்கிறார்கள். சமாதானம் தேவனிடந்து வருகிற வரமாயிருந்தாலும் அது பரிசுத்த ஆவியின் மூலமாக மட்டுமே வருவதாலும் துன்மார்க்கத்தின் ஆதிக்கங்களை பின்பற்றுவது எப்போதுமே சமாதானத்தின் உணர்வை கொண்டு வராது. துன்மார்க்கமானது எப்போதுமே மகிழ்ச்சியாயிருந்ததில்லை. நமது அன்றாட செயல்களில் அற்பமும் சொற்பமான காரியங்களை ஒரு நீடித்த பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நாம் என்ன சொல்கிறோம், நாம் எவ்வாறு நடக்கிறோம், செய்வதற்கு நாம் எவ்வாறு தீர்மானிக்கிறோம் என்பது நம்மை மட்டுமே பாதிப்பதில்லை, நமக்கு சுற்றி இருப்பவர்களையும் பாதிக்கின்றன. நாம் கட்டலாம் அல்லது நாம் அவிழ்க்கலாம். எனது பாட்டியை பற்றி கூறப்பட்ட ஒரு கதை ஒரு எளிய ஊக்குவிக்கும் எடுத்துக்காட்டாகும். முட்டைகள் வாங்குவதற்காக தனது சிறு பிள்ளைகளை ஒருவனை அவள் அனுப்பினாள். நம்பிக்கையான அந்த குழந்தை சாலை வழியாக மகிழ்ச்சியாக நடந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் வீட்டுக்கு வருகிற வழியில் முட்டைகளில் பல உடைந்து போயின. குடும்ப நண்பர் ஒருவர் அங்கிருந்தார். மிக மோசமாக நடந்து கொண்டதற்காக குழந்தையை கண்டிக்கும்படி எனது பாட்டியை எச்சரித்தார். பதிலாக, வீடு மீண்டும் முட்டைகள் முழுமையாவதில்லை, உடைந்தவற்றை நாம் பயன்படுத்தி சில பலகாரங்களை செய்து ஒன்றாக சாப்பிடுவோம் என மிக அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் பாட்டி சொன்னார். ஒரு புத்திசாலித்தனமான உந்தப்பட்ட வழியில் அற்புதம் சொற்பமான அன்றாட காரியங்களை கையாள நாம் கற்றுக்கொள்ளும் போது நமது ஆத்மாக்களின் ஒரு நிச்சயமான மன இசைவை பலப்படுத்துகிறதாய் அதன் பலனிருந்து நமக்கு நம்மை சுற்றியுள்ளவர்களை சேர்த்து பலப்படுத்துகிறது. நம்மை செய்ய நம்மை அழைக்கிற எல்லாமே கிறிஸ்துவனுடைய வல்லமையினாலும் ஈவினாலும் அனுப்பப்பட்டவை. ஆகையால் அது தேவனாலானது என்று நீங்கள் பூரண ஞானத்தோடு அறிந்து கொள்ளலாம். இப்போது நாம் உங்களுக்கு கூறிய காலியான மரம் ஒன்று இப்போது அங்கு இல்லை. அந்த வெற்றிடத்தில் சில வாலிபவர்கள் பட்டாசுகளை கொளுத்தி போட்டு மரம் தீப்பிடிக்க காரணமாயிருந்தது. அதை காப்பாற்ற முடியாமல் அதை கீழே தள்ள வேண்டியதாயிற்று. சிறியதோ பெரியதோ உள்ளிருந்து அழியக்கூடிய காரியங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பரிசுத்த இறப்புக்கு அது ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. அதற்கு பதிலாக நீடித்திருந்த ஒரு சமாதான மனதையும் இருதயத்தையும் தாங்குகிற இந்த காரியங்களில் நாம் கவனம் செலுத்துவோம். பின்னர் நமது நம்பிக்கை தேவனின் பிரசன்னத்தில் பலமாக வளரும். கர்த்தரின் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க சமாதானத்தின் வரத்தை பெற வாக்குத்தத்தம் ஒரு தற்காலிகமாக உலக பிரகாரமான திருப்தியிலிருந்து வெகு தூரத்தில் இருந்து இது உண்மையில் பரலோகத்தில் ஒரு வரம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நாம் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகுவான். ஆத்மாவை குணப்படுத்தும் பலப்படுத்தும் அவரிடம் இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
ஒரு பிரகாசமான அழகிய காலையில் எங்கள் அழகிய நகருக்கு உண்மையாகவே ஏரியின் அருகில் என்னுடன் நடக்க கிட்டத்தட்ட 8 வயது ஆகிய எனது பேத்தி விக்கி அழைத்தேன். எங்கள் பாதையோடு ஓடிய கண்ணாடி போன்ற தெளிவான நீரோட்டையும் மேன்மையான ஓசையை கேட்டுக்கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியுடன் நடந்தோம். பறவைகள் பாடலை எங்களால் கேட்க முடிந்தது.
அவள் எவ்வாறு தன் ஞானஸ்தானத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறாள் என்னுடைய பேத்தியின் கேட்டேன். அவள் ஒரு கேள்வியுடன் பதிலளித்தாள், தாத்தா பாவம் என்றால் என்ன? நான் மௌனமாக உணர்த்தலுக்காக தெபித்து என்னால் இயன்றவரை எளிமையாக பதில் சொல்ல முயற்சித்தேன். பாவம் என்பது தேவனுடைய கட்டளைக்கு தெரிந்து கீழ்ப்படியாமல் இருப்பதும், அது பரலோக பிதாவை சோகமடையும் செய்யும். அதன் விளைவுகள் பாடுகளும் சோகமாக்கும். தெளிவான அக்கறை அவள் என்னை கேட்டால், அது எவ்வாறு நம்மை பிடிக்கிறது? அக்கேள்வி முதலாவது தூய்மையை தெரிவிக்கிறது, ஆனால் அது பாவத்துக்கு ஈடுபடாமல் எவ்வாறு தவிர்ப்பது என்று அக்கறை தெரிவிக்கிறது. அவள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளுமாறு விளக்குவதற்கு நம்மை சுற்றியுள்ள இயற்கையை பொருட்களை உபயோகித்தேன். எங்கள் பாதையில் தொடர்ந்து சென்ற முள்வெளிகள் அருகில் ஒரு பெரிய கல் தூணை கண்டோம். பூக்களும் புதிர்களும் சிறு மரங்களும் அதை சுற்றி வளர்த்திருந்த ஒரு பெரிய அமைப்பும், அது சிறு காலத்தில் அச்செடிகள் துணை விட பெரியதாகும். பாதையில் மேலும் சிறு தூரத்தில் அதை சுற்றி வளர்ந்து தவறங்களை சிறிய சிறியதாக கவனிப்பப்படாமல் அதை சூழ்ந்து கொண்டு மற்றொரு துணைப்பு கண்டதை நினைவு கூர்ந்தேன். அதற்கு பலம் இருந்து கூட அச்சிறிய செடிகளால் மூடப்பட்டு அழிக்கப்படலாம் என்பதை அந்த தூண் எதிர்பார்க்க முடியாது என நான் கற்பனை செய்து கொண்டேன். அந்த தூண் நினைத்திருக்கலாம், பரவாயில்லை, நான் பலமானவன், பெரியவன், இந்த சிறிய செடி எனக்கு கெடு செய்ய முடியாது என்று. எனவே அருகில் இருந்த மரம் பெரிதாக வளர்ந்ததை முதலில் அந்த தூண் கவனிப்பதில்லை. பின்பு அந்த தூண் அந்த மரம் கொடுக்கிற நிழலை அனுபவிக்க தொடங்குகிறது. ஆனால் அந்த மரம் தொடர்ந்து வளர்ந்து முதலில் சிறியதாக தோன்றி இரண்டு கிளைகளை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் அது காலப்போக்கில் மரத்தை சுற்றி சூழ்ந்து கொள்கிறது. இன்னும் அந்த தூண் என்ன நடக்கிறது என்பதை உணரவில்லை. உடனே நாங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த தூணை நாங்கள் கண்டோம். அது தரையிலிருந்து பிடிக்கப்பட்டிருந்த என் பேத்தி அதனால் கவரப்பட்டு என்னை கேட்டால், தாத்தா இது தான் பாவத்தின் மரமா? பாவம் நம்மை எப்படி பிடிக்கிறது என்பதை ஒரு அடையாளம் அல்லது உரணம் இது என்ன? நான் அவளுக்குள் விளக்கினேன். சீக்கிரம் படுக்கையில் செல்வதும் சீக்கிரம் எழுந்து கொள்வது போன்ற சிறு தெரிந்த கொள்ளுதலினால் கூட பயங்கர விளைவுகள் உண்டு என்பதால் நாம் இருக்க வேண்டும். கொட்டுப்பாடு உடன்படிக்கைகளில் 88:124 நமக்கு போதிப்பது, உங்களில் சரீரம் மனங்கும் புத்துணர்ச்சி பெறும்படியாக சீக்கிரம் எழுந்திருங்கள். சீக்கிரத்தில் படுக்கைக்கு செல்பவர்கள் ஓய்வு எடுத்து எழுந்திருந்த சரீரம் மனமும் புத்துணர்ச்சி பெற்று கீழ்ப்படிவதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தாமதமாக படுக்கைக்கு செல்வது, ஒரு நாள் ஜெபிக்காமல் இருப்பது, உபவாசிக்காமல் இருப்பது, ஓய்வு நாள் மீறுவது போன்ற முக்கிய உத்தவம் குறைந்தாக தெரிவது, நாம் கேட்ட காரியங்களை சிறிது சிறிதாக செய்ய அனுமதிக்க நாம் உணர்வோடு இருப்பதை இலக்கு செய்யும். நான் குமார பருவத்திலிருந்த போது வீட்டுக்கு வர நேரம் 10:00 என்று கேளிக்கைக்காக சிலர் வெளியில் செல்லும் நேரம் அது. எனினும் சிலர் மோசமான செயல் இரவில் தான் நடக்கின்றன என்று நான் அறிவிக்கும். இரட்டு நேரத்தில் போது சில இளைஞர்கள் பொருத்தமற்ற சூழ்நிலையில் இருக்கிற இடங்களில் சொல்கிறார்கள். அங்கு பாடலும் இசையும் பரிசுத்த ஆவியானவர் தோல்மையை அனுமதிப்பதில்லை. பின்பு இந்த சூழ்நிலைகளில் அவர்கள் பாவத்துக்கு எளிதில் இரையாக்கிறார்கள். அவர் சுவிசேஷம் கொள்கைகளையும் நியாய பிரமாணங்களையும் சமரசமா செய்து கொண்டு அவருக்கு அவரே நேசிப்பவர்களை வேதனையும் சோகத்தையும் கொண்டு கொடுக்கக்கூடிய இதயில் செல்வதில் தொடங்குகிறது. இந்த தொழில் நுட்பங்கள் பயனுள்ளவை, நமக்கு அதிக பலன் தருபவை. ஆனால் நேரத்தை வீணாக்கும் விளையாட்டுகளை ஈடுபடுவது அல்லது அபாசம் போன்ற மோசமான காரியங்களை போன்ற அவற்றின் பொருத்தப்பட்ட பயன்படும் அழிவுகளை கெதுவானவை. அபாசம் நன்னடத்தை அழித்து அசிங்கமான புதைக்குழில் முழுங்கப்படிக்க அதிலிருந்து அவர் மிகுந்த உதவியினால் மட்டுமே தப்ப முடியும். அதை பயன்படுத்தவருக்கு அவரது ஒன்று மரியாதை பிள்ளைகளுக்கு துணைவாயிருக்கும் அப்பா அம்மா மற்றும் அன்புக்குரியவருக்கு இந்த கொடிய அரக்கன் வேதனையை படுங்காலும் ஏற்படுத்தும். பின்பற்ற வேண்டிய தரங்களை பற்றி முடிவுகளை முன்னதாகவே எடுக்கப்பட வேண்டும். சோதனை வரும்போது அல்ல, நமது அளவு கேள்வியில் இது சரியாது என்பதை இதை செய்வேன், இது கர்த்தரிடத்தில் வருகிறது, இது எனக்கு மகிழ்ச்சி தரும். விசுவாசம் கீழ்ப்படுதலும் உள்ளவர்களுக்கு அவர் வாக்கு தத்தம் செய்கிறது நித்திய மகிழ்ச்சி இருந்தும் கர்த்தரிடத்தில் சத்தியத்திலிருந்து என்னை புறமே இது இழுத்து செல்வதில் இதை நான் செய்ய மாட்டேன். நாம் தவறாவற்றை தேர்வு செய்வோம் என பிதா அறிந்திருந்தால் அவர் தனது அற்புதமான அன்பில் திட்டத்தில் மனம் திரும்புகிற எல்லோரின் பாவங்களுக்காகவும் உதவியும் ஆறுதலும் மன்னிப்பும் தேடி அவரிடம் வருபவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்கிறார். அவரது நாமத்தை நம்மேல் எடுத்துக்கொள்கிறவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்கிற உலகத்தின் இரட்சகரை கொடுத்தார்.
Parents can help and the
அந்த கடுமையான பிடியிலிருந்து விடுவிப்பட யாராவது ஒரு நமக்கு உதவ வேண்டும். பெற்றோர் உதவலாம், ஐயர் நமக்கு உதவி தேவையால் அழைக்கப்பட்டவர், அவரிடம் நாம் இதயத்தை திறந்து பேச வேண்டும். கோட்டுப்பாடு உடன்படிக்கைகள் 58:42-43 விளக்குகிறாள், இதோ நான் பாவங்களுக்காக மனம் திரும்பியவன், மன்னிக்கப்படுகிறேன், கர்த்தராக நானே அதை ஒருபோதும் நினைத்து இருப்பதில்லை. ஏரிக்கரையில் நாங்கள் நடந்த சில மாதங்களுக்கு பின்பு அவளது தகப்பனாரின் ஐயரால் ஞானஸ்தானத்திற்காக எனது பேத்தியை பேட்டி காணப்பட்டாள். நீ பேட்டிக்கு பிறகு அது எப்படி இருந்தது நான் அவளிடம் கேட்டேன். கிட்டத்தட்ட என்னை கடந்து சென்று அவள் பதிலளித்தா, தாத்தா ஒரு பேட்டி ரகசியமானது, உங்களுக்கு தெரியாதா? ஐயர்களே, அந்த பதிலை பெரியதாக எடுத்துக்கொள்வீர்கள் என்னால் நம்புகிறேன். சிறிது காலத்திலே எனது பேத்தி அறிந்து கொள்வதில் மிகவும் அலர்ச்சி அடைந்தால் என எனக்கு தெரியும். நான் விவரித்த மரம் சோகமாக வேதனையும் பாடம் சிக்கி வைத்தது போல் மற்றொரு மரம் அதனை எதிரானதை ஏற்படுத்தலாம், இதில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஆனப்படியால் நான் ஒரு விருட்சத்தை கண்டேன், அதன் கனி ஒரு வரை மகிழ்விக்க கூடியதாயிருந்தது. மேலும் அப்படியானால் நான் முன்பாக போய் அதிலிருந்து கனியை புசித்தேன். நான் முன்னால் சுவைத்த எல்லாவற்றையும் காட்டிலும் அது மிக மாதுரமாய் இருந்ததை கண்டேன். ஆம், அதிலிருந்து கனி வேண்மையாய் நான் என்றைக்கும் கண்டிராத எல்லா வேண்மையும் மிஞ்சுவதாயிருக்க கண்டேன். மேலும் நான் அதிலிருந்து கனியை புசித்த பொழுது அதன் ஆத்மாவுக்கு மிக மகிழ்ச்சியால் இருந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, பலத்தோடு ஜீவரட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க அனுமதிக்க நல்ல தேர்வுகளை செய்யுங்கள். என்ன காரணத்தால் ஈவது தீங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் அல்லது பாதையை விட்டு விலகியாயிருந்தால் எங்கள் கரங்களை நீட்டி உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், வாருங்கள். நம்பிக்கையாயிருக்கிறது, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்க உதவி செய்ய விரும்புகிறோம். தான் ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுக்கும் அளவுக்கு பரலோக பிதா நம்மை நேசிக்கிறார். நமது பாவங்களுக்காக பாவ நிவர்த்தினால் தன் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தை நேசிக்கிறார். பரிசுத்தா இயேசு கிறிஸ்து நாமன்.
தலைவர் ஜார்ஜ் ஆல்பர்ட் ஸ்மித் இளைஞராக இருந்தபோது அவருடைய இறந்து போன தாத்தா ஜார்ஜ் ஏ ஸ்மித் அவருடைய சொப்பனத்தில் தோன்றி, எனது பெயரை கொண்டு நீ என்ன செய்திருக்கிறாய் என நான் அறிய வேண்டும் என கேட்டார். உங்களது பெயரை கொண்டு நீங்கள் வெட்கப்படும்படி நான் ஒருபோதும் ஒன்றும் செய்யவில்லை என தலைவர் ஸ்மித் பதிலளித்தார். ஒவ்வொரு வாரமும் நாம் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது கிறிஸ்துவின் நாமத்தை நம்மேல் எடுத்து கொள்ளுவோம் எனவும், அவரை எப்பொழுதும் நினைவு கூறுவோம் எனவும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவோம் எனவும் நான் உடன்படிக்கையையும் வாக்குத்தத்தையும் செய்கிறோம். தன்னுடைய தாத்தாவின் பெயரை கொண்டு என்ன செய்தார் என ஜார்ஜ் ஆல்பர்ட் ஸ்மித் அவருடைய தாத்தாவிடம் பெருப்பேற்கவே எண்ணியிருந்தது போல, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இரட்சகரிடம் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய நாமத்தை குறித்து என்ன செய்தோம் உள்ளோம் என்பதற்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டிய உள்ளவராய் இருக்கிறோம். இந்த வேத வசனங்களையும் நற்பெயரை கொள்ளுவதன் முக்கியத்துவத்தையும் நான் சந்தித்த போது, என்னுடைய 4 சகோதரர்களுக்கு, என்னுடைய 2 சகோதரர்களுக்கும், எனக்கு எனது பெற்றோர் விட்டு சென்ற நற்பெயரையும் பராமரிப்பையும் பற்றி ஏராளமான நினைவுகள் என் மனதில் வந்தது. எனது பெற்றோர் உலக ஆஸ்தியை பெற்றிருக்கவில்லை. அவர்கள் வெள்ளியையோ பொன்னையோ வைத்திருக்கவில்லை. நாங்கள் 9 பேரும் 2 படுக்கையில் அறையில் 1 குளியலையில் அறையிலும், என்னுடைய சகோதரர்கள் உறங்குகிற ஒரு மூடப்பட்ட பின் வராந்தாவுமுள்ள ஒரு வீட்டில் நாங்கள் வசித்துக் கொள்ந்தோம். வெள்ளியையும் பொன்னையும் விட அதிக விலை ஏற்ற பெற்ற சிலவற்றை அவர்கள் எங்களுக்காக வீட்டு சென்றதை அறிந்து நாங்கள் யாரும் சேர்ந்து உண்மையாக அழுது நன்றி தெரிவித்தோம். அவர்கள் எங்களுக்காக தங்களது அன்பையும் நேரத்தையும் கொடுத்திருந்தார்கள். அவர்கள் சுவேஷத்தின் உண்மையை பற்றி அடிக்கடி சாட்சி அளித்திருந்தார்கள். அதை அவர்களது விலை மதிப்புக்கு குறிப்பதை அறிந்து நாங்கள் வாசித்த தெரிந்து கொண்டோம். உண்மையாகவே நாங்கள் எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக நற்பெயரையும் பராமரித்தையும் அவர்கள் எங்களுக்காக வீட்டு சென்றிருந்தார்கள். அன்பிற்குரிய தீர்க்கதரிசி ஏலமன் மற்றும் அவனது மனைவியும் இரு குமாரர்களின் ஆசீர்வதிக்கும் பொழுது லெகி மற்றும் நெபி என அவர்களை பெயர் வைத்தான். அவர்களுடைய பிறப்புக்கு 600 வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியில் வாழ்ந்த அவர்களுடைய முன்னோர்களின் பெயரை ஏன் வைத்துள்ளோம் என ஏலமன் அவனுடைய குமாரனுங்களுக்கு சொன்னான். அவன் சொன்னான், இதோ என் குமாரனை நம்முடைய முதற் பெற்றோர்களுடைய நாமங்களை உங்களுக்கு சூடியிருக்கிறேன். இதை நான் செய்தது ஏனெனில் நீங்கள் உங்கள் நாமங்களை நினைக்கும் போது அவர்களை நீங்கள் நினைக்க வேண்டும். அவர்களை நீங்கள் நினைவு கூறும் போது அவர்களுடைய காரியங்கள் நீங்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் நல்லோர் என்று சொல்லப்படுபவர்கள் போல நீ உங்களையும் அவர்கள் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் பெயரை எவ்வாறு நம் மீது தரித்து கொண்டு அதன் மூலமும் நம் நற்பெயரை காத்து கொள்வது குறித்து பேசும்போது மரோனி கற்பித்தார், மறுபடியும் நீங்கள் கிறிஸ்துவிடம் வந்து ஒவ்வொரு நல்ல வார்த்தையை பெற்றுக்கொண்டு பொல்லாத வார்த்தையை அசுத்தமானதையும் தொடர்ந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று கூறினார். வாலிபர்களின் என்ற உணர்ந்துபட்ட சிற்றொடியில் நாம் வசிக்கிறோம். ஒன்றே தீர்மானிக்கும் போது அந்த தீர்மானத்தின் விளைவுகளை பெறுகிறோம். நானும் என் அன்பு மனைவியும் திருமணம் செய்து கொண்ட கொஞ்ச நாட்களுக்கு பின் நாம் தெரிந்து கொள்ள சுதந்திரம் பெற்றுள்ளோம். ஆனால் நமது செயல்களின் விளைவுகளை தெரிந்து கொள்ள சுதந்திரம் இல்லை என்று இந்த முக்கிய கொள்கையை அவள் எப்படி கற்றாள் என்ற கதையை என்னிடம் பகிர்ந்து கொண்டாள். எனக்கு 15 வயது ஆன போது அநேக விதிகளும் கட்டளைகளும் இருக்கின்ற என அடிக்கடி நினைத்தேன். எத்தனை கட்டுப்பாடுகளுடன் ஒரு சாதாரணமான வேடிக்கை விரும்பு குமார பருவ இளைஞர் வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை. அதற்கு மேலாக என் அப்பாவின் பண்ணையில் பல நேரம் நான் வேலை செய்தேன். இந்த குறிப்பிட்ட கோடை காலத்தில் எனது வேலைகளில் ஒன்று மலை புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள் வெளியை உடைத்து கொண்டு கோதுமை வயலில் நுழைந்து தொடங்கியது. வளர்ந்து கொண்டிருக்கிற கோதுமையை மேய்கிற பசு வயிறு ஊதி மூச்சுத்திணறி மரணமடையலாம். குறிப்பாக ஒரு பசு வேலியின் ஊடே தலையை நுழைத்து எப்போதும் முயற்சி செய்தது. அது ஏற்கனவே நன்றாக ஊதி போய் அநேகமாக ஒரு பலூனை போல இருந்தது. முட்டாளே பசுவே, உன்னை பாதுகாக்கவே வெளி இருந்தது, ஆனாலும் நீ அதை உடைத்து உன் உயிரை இழந்தாய் என நான் நினைத்தேன். வயிறு ஊதிய பசுவுக்கு சிகிச்சை அளிக்க அப்பாவை கூப்பிட நான் பண்ணைக்கு வீட்டுக்கு விரைந்தேன். எனினும் நாங்கள் திரும்பி வந்தபோது அது இறந்துவிட்டது. பசுவை இழந்ததால் நான் கவலை அடைந்தேன். மேய்வதற்கு அழகிய மலை புல்வெளி இருந்தாலும் அது மதிலை உடைத்து இறந்துவிட்டது. வேலியின் வேலையை பற்றி நான் சிந்தித்த போது கட்டளைகளையும் அது போன்றது என்று நான் நினைத்தேன். அது பாதுகாப்புக்காக இருக்கிறது என்று உணர்ந்தேன். கட்டளைகளுக்கு சட்டங்களும் என் நன்மைக்காகவே இருக்கிறது என்று அறிந்தேன். அந்த தெளிவு என் வாழ்க்கையில் திருப்பு முனையாக ஆனது. நமது அன்பான ஞானமிக்க பசு பாசமுள்ள பரலோக பிதா நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் லெகி மற்றும் நெபி பெற்றுக்கொண்டது போல நமது எதிர்கால சந்ததிகளிடம் நமது நற்பெயரை நமது பரலோக பாரம்பரியத்தையும் காத்திருக்க வேண்டும். தன்னுடைய தெரிந்து கொள் நாம் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கை முடிவடையும் போது நமது தெரிந்து கொள்ளுதலின் விளைவுகளை பெறுவோம். கட்டளைகள் தெளிவானவை, அவை பாதுகாக்குவதற்காக இருக்கிறது. நாம் அனைவரும் தவறு செய்வோம் என நமது பரலோக பிதா அறிவார். பாவ நிவர்த்திக்காக நான் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். அது நாம் மனது திரும்புவதற்கு மீண்டும் நம்முடைய இரட்சகருடனும் ஒன்றாயிருப்பதற்கு தேவையானவற்றை செய்வதற்கு மன்னிப்பின் இன்ப சமாதானத்தை உணர்வதற்கு நம்மை அனுமதிக்கிறது. நமது கர்த்தரும் இரட்சகருமானவர் தினமும் நமது நாமங்களை சுதாரிக்க அவருடைய சமூகத்திற்கு திரும்பவும் நம்மை அழைக்கிறோம். நீங்கள் எல்லோரும் இப்பொழுதாவது என்னிடத்தில் திரும்பி உங்கள் பாவங்களிலிருந்து மனந்திரும்பி நான் உங்களை சுகப்படுத்தும்படியாக மனம் மாற மாட்டீர்களோ? இன்று எனக்கு கொடுத்து அவர்களது நற்பெயர்களின் நிமித்தம் அவர்கள் எப்பொழுதும் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் என எனது நிற்கிறது பெற்ற பெற்றோர் என உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதே சவாலை கொடுக்க நான் விரும்புகிறேன். தீர்க்கசதசி என நான் சாட்சி கூறுகிற நமது அன்புக்குரிய தலைவர் மான்சன் நமது கர்த்தரும் இரட்சகருமானவரை பற்றி பேசும்போது இன்வரும் வேத வசனத்தை அடிக்கடி குறிப்பிடுகிறார். அவரது நாமத்தை கொண்டு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று அறிய வேண்டும். இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமேன்.
Brothers and sisters,
சகோதர சகோதரிகளே, இங்கே பாறை மலைகளில் இலையுதிர் பருவத்தில் ஆரம்பத்தில் பச்சை நிறத்திலிருந்து பிரகாசனமான ஆரஞ்சு சிகப்பு மஞ்சள் நிறங்களாக இலைகள் மாறுவழி இதை வியக்கத்தக்க நிறங்களை கொண்டு வருகிறது. குளிர்காலத்தில் ஏற்படும் உணர்வு பற்றாக்குறையை எதிர்பார்த்து தங்கள் உடல்களை பாதுகாக்க ஏறக்குறைய மிகுந்த ஆர்வத்தில் பசிக்கும் விருந்தளிக்க நல்ல தண்ணீர் மீன்களான ட்ரவுட் ஓடி வருவதால் இலையுதிர்காலம் மீன் பிடிப்பவர்களுக்கு ஒரு ஆனந்தமான காலம். தந்திரமான திறமையால் ட்ரவுட்டை பிடிப்பதே மீன் பறிப்பவர்களின் நோக்கம். ட்ரவுட் மீன்களின் நடத்தி பருவநிலை தண்ணீரின் வேகம் இந்த மீன்களின் சாப்பிடும் பூச்சிகள் மற்றும் எப்போது இந்த பூச்சிகள் பொறிக்கும் என்ற விவரங்களை தெரிக்க பெற்ற மீனவர்கள் ஆராய்கிறார்கள். சின்ன வித்தியாசம் இருந்தாலும் இறை மீன் பிடிக்காதென்பதில் தூண்டில் முள்ளில் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த செயற்கையான பூச்சிகள் ஒரு சரியான இறையை போல் இருக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ட்ரவுட் மீன்கள் தண்ணீரின் மேல்மட்டத்தை கிழித்து வெளியே வந்து இறையை பிடித்து இறுதியான களைப்படைந்து தண்ணீருக்குள் போகும் வரை தாங்கி பிடிப்பதை பார்ப்பதற்கு மிக வியப்பாயிருக்கும். நேர்த்தியான ட்ரவுட் மீன்களின் திறமைக்கு எதிராக மீனவர்களின் பொறிவைக்கும் அறிவின் போட்டி இது. ஏமாற்றி ஒரு மீனை பிடிக்க செயற்கையான தூண்டல்களில் பயன்படுத்துதல், சோதித்து ஏமாற்றி நம்மை பிடிக்க எப்போதும் முயற்சிக்கு லூசபரின் வழி ஒரு எடுத்துக்காட்டு. ட்ரவுட் மீன்கள் பசியால் விரக்கப்படுகின்றன என்பதை தெரிந்து கொண்ட மீனவர்கள் போல நமது பசி அல்லது பல வீனத்தை தெரிந்து கொண்ட லூசபரும் அவனது இரக்கமில்லாத ஆதிக்கத்தால் நமது வாழ்வின் சமாதானத்துக்கு இடையூறாக இருக்கிற போலியான தூண்டல்களில் நம்மை சோதிக்கிறான். மீனை பிடித்து அதை செய்யவும் செய்யாமல் மீண்டும் தண்ணீருக்குள் ஓடுகிற மீனவரை போல லூசபர் நம்மை விடமாட்டான். அவன் லூசபர் பரலோகத்திலிருந்து விழுந்து என்றென்றைக்குமாய் துர்ப்பாக்கியமனாய் போவதின் மித்தம் மனுஷக்குலம் யாவும் துர்ப்பாக்கி மடைய வகை தேடுகிறான் என லேகி சொன்னான். லூசபர் ஒரு புத்திசாலியானவனாகவும் தந்திரசாலியானவனாகவும் இருக்கிறான். பொய் சொல்லும் அவன் திறமையும் தீமையும் நன்மை என்றும் நம்மை தீமை என்றும் நன்மை நம்ப வைக்கும் அவனது திறமையை நமக்கு எதிராக அவன் பயன்படுத்தும் முக்கியமான வழிகள் உண்டு. பரலோகத்தின் மகா ஆலோசனை குழுவின் ஆரம்பத்திலிருந்தே மனிதனுக்கு தேவன் கொடுத்த சுயதீனத்தை அளிக்க சாத்தான் விரும்பினான். அவன் சாத்தானாகவும் பொய்களின் தகப்பனாகவும் மாறினான். தேவனால் மனிதருக்கு கொடுக்கப்பட்ட சுயார்த்தத்தின் போர் இன்று தொடர்கிறது. போலியானவைகள் நம்மை அவன் பிடித்து கொள்ளும்படியாக நாம் தடுமாறி அவனது பூச்சிகளை பிடிப்போம் என்ற நம்பிக்கையில் சாத்தானும் அவனது பணியாளர்களும் நம்மை சுற்றி அவர்களின் தூண்டிகளை போட்டிருக்கிறார்கள். சுயதீனங்களை களவாட போதைப் பொருட்கள் அவன் பயன்படுத்துகிறான். அகராதியின் படி எந்த விதமான போதைக்கும் அடிமைக்கும் ஏதோ ஒன்றிற்கு சரணை எடுத்துவிட்டு என்று அர்த்தம். அப்படியாக சுய தீனத்தை கைவிட்டு உயிருக்கு அபாயமான சில பொருட்களை நல்லதை நடத்தை சார்ந்தெடுத்தல். சந்தோஷ மையம் என்றழைக்கப்படுகிற ஒரு அமைப்பு நமது மூளையில் இருக்கிறதென ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு கூறுகிறார்கள். சில குறிப்பிட்ட போதைப் பொருட்கள் அல்லது நடத்தியால் ஊக்குவிக்கும் போது அது நமது தன்னம்பிக்கை தீர்மானம் உண்மை மற்றும் நற்குணத்தை அடையாளக்கிற நமது மூளையின் பகுதியை மேற்கொள்ளிக் கொள்கிறது. சரி என்று அவனுக்கு தெரிகிறவரை கைவிட்டு அது நடத்துகிறது. அது நடக்கும் தூண்டில் போடுபடுகிறது. லூசபர் ஆதிக்கம் செலுத்துகிறான். செயற்கையான பொருட்களும் தற்காலிகமான சந்தோஷத்தின் நடத்தியுடனும் எவ்வாறு நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சிக்க வைக்க என்றும் சாத்தானுக்கு தெரியும். அதிலிருந்து மீண்டும் வரவும் அழிவுக்கு எதுவான நினைத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடையவும் சுயமதிப்பையும் சுதந்திரத்தையும் மீண்டும் பெறவும் ஒருவர் போராடும் போது பாதிப்பை நாங்கள் பார்க்கிறேன். தவறாக பயன்படுத்தப்படும் போது அதிக அடிமைத்தனத்திற்குள்ளுக்கும் சில போதைப் பொருட்கள் மூளையை தேசை திருப்பி ஒருவரின் சுயாதீனத்தை எடுத்து போகிறது. நிக்கட்டின், ஓபியம், ஹெரோயின், மார்மின் மற்றும் வலி நிவாரணங்கள், டிரான்ஸ்குலைசர், கொக்கெயின், மரிவானா, மெத்தம்ஃபெடமி போன்றவைகள் அவைகள் அடங்கும். வழிகளிலிருந்து வேதனைகளிலிருந்தும் நிவாரணம் பெற சரியான மருந்துகளை கொடுக்கும் பயிற்சி பெற்ற மருத்துவர்களுக்கு நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். துரதிருஷ்டி வசமாக இன்றைய நமது சமுதாயத்தில் நமது சொந்த சபை அங்கத்தினர்களில் சிலரையும் சேர்த்து அநேக மக்கள் போதைக்கு பொருட்களுக்கு அடிமையாக்கி கொடுக்கப்படும் மருந்துகளையும் மிதமிஞ்சி பயன்படுத்துகிறார்கள். அனைத்து பொய்களின் தகப்பான லூசபர் இதை பற்றி தெரிந்து கொண்டு அவனது ஆதிக்கத்தை பயன்படுத்தி தனது பயங்கரமான சங்கிலால் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை பிடிக்கிறான். ஒரு உள்ளூர் மருத்துவமனையில் மனநோய் பிரிவில் இருந்த ஒரு சகோதரியின் சமீபத்தில் நான் பேசினேன். சரியான மனநிலை, நல்ல உடல் ஆரோக்கியம், ஒரு அற்புதமான திருமணம் மற்றும் குடும்பத்திலிருந்து மனநோய் தளர்ந்து வந்த ஆரோக்கியம் அடைந்து அவளது துக்கரமான பயணத்தை பற்றி என்னோடு பகிர்ந்து கொண்டாள். எங்களது உரையாடுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு கார் விபத்தில் அவள் முதுகு காயமடைந்து தாங்க முடியாத வழியிலிருந்து நிவாரணம் பெற அவளது மருத்துவர் ஒரு மருந்தை எழுதி கொடுத்தார். தனக்கு அதிகமாக மருந்துக்குள் தேவைப்படும் என அவள் நினைத்து போலியான மருந்து சீட்டை தயாரித்து இறுதியாக ஹெரோயின் வாங்குவதில் வந்து நின்றது. இது அவரை சிறைப்பிடிக்கவும் அடை வைப்பதிலும் கொண்டு போய்விட்டது. போதைப் பொருட்கள் மேலிருந்த வெற்றி அவளது திருமணத்தை பார்த்து அவளது கணவன் அவளை விவாகரத்தை செய்து அந்த மருந்துகள் தற்காலிகமாக ஆனால் மிகுந்த ஆணத்தின் நன்றாக இருந்த உணர்வை கொடுத்ததாகவும் அவளிடம் சொன்னாள். ஆனால் மருந்துகளின் ஒவ்வொரு அளவின் வீரியமும் ஒரு சில மணி நேரங்களை நீடித்து ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போது நிவாரணத்தின் நேரம் குறைந்து கொண்டே போவதாக தோன்றியது. போதைப் பொருட்களே அவளது வாழ்க்கையானது. அவளிடம் பேசியதற்கு முந்தைய இரவில் அவள் தற்கொலை செய்ய முயற்சி சென்றாள். அவளது உடல் உணர்வு ஆவிக்குரிய உணர்ச்சிகளுடன் இனியும் அவளால் சமாளிக்க முடியவில்லை. தப்பிக்க எந்த வழியும் இல்லாமல், எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அவள் சிக்கிக் கொண்டாள். மருந்து சீட்டுகளையும் மிதமிஞ்சிய மருத்துக்களையும் பயன்படுத்திய சகோதரின் பிரச்சனை அரிதானதல்ல. இது நம்மை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சில இடங்களில் வாகன விபத்துக்களை காட்டிலும் மருந்து சீட்டுகளை தவறாக மிதமிஞ்சி பயன்படுத்துவால் அதிகமான மக்கள் மறுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, உங்களை சிக்க வைக்கும் எந்த விதமான பொருட்களும் விலகி இருங்கள். எதையாவது ஒரு முறை உறிஞ்சுவதோ அல்லது ஒரு மாத்திரை அல்லது ஒரு தடை குடிப்பதோ போதைக்கு வழிவகுக்கலாம். ஒரு முறை குடிப்பதே போதையிலிருந்து விடுவதற்கும் படிக்குள் பழக்கமில்லாதிருப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என ஆல்கஹோலில் ஈடுபட்ட முயற்சிக்கும் ஒருவர் என்னிடம் சொன்னார். சாத்தானுக்கு இது தெரியும். இப்போது சகோதர சகோதரிகளே, நான் சொல்லிக் கொண்டிருப்பதை தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். குணமாக்கப்படுகிற வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அல்லது மிகுந்த வழியால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு கொடுக்கப்படும் மருந்து சீர்களை பற்றி நான் சந்தேகப்படவில்லை. அவைகள் உண்மையிலேயே ஆசீர்வாதமானது. மருத்துவர்களால் கொடுக்கப்படும் மருந்தின் அளவை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொண்டிருப்பவை. வாலிப மக்களோ அல்லது வேறு யாரோ அவைகள் எடுத்து விடாதபடி அத்தகைய மருந்துக்களை ஒரு பாதுகாப்பு இடங்களில் நாங்கள் வைக்க வேண்டும். நமது சமுதாயத்தில் தனிப்பட்ட முறையில் அழிவு கேதுவானதும் மிக வேகமாக பரவுவதாகவுள்ள சூதாட்டம் மற்றும் கொடிய ஆபாச படங்கள் போன்ற சில கேடு விளைவிக்கக்கூடிய அடிமைத்தனமாக பற்றி மிகுந்த அக்கறை எடுக்க வேண்டும். எந்த விதமான போதின் அடிமைத்தனமும் ஏதாவதொன்று சரணவதே என்பதையும் அப்படியே சுயாதானத்தை கைவிட்டு அடிமை ஆக்குவதற்கு என்பதே. சகோதர சகோதரிகளை நினைவு கொள்ளுங்கள், தங்கள் வாழ்வின் பிற காரியங்களை புறக்கணித்து விட்டு ஒளி நாடா விளையாட்டுகளில் ஒரு படிக்கும் பின் ஒரு படியாக போய் இப்படி விளையாடுபவர்களின் சில ஒரு நாளில் 18 மணி நேரம் விளையாடுவதாக சொல்கிறார்கள். கைபேசியில் செய்திகள் அனுப்புவது ஒரு போதை போன்றதாகி தனிப்பட்ட மனித உறவுகளின் முக்கிய தொடர்பை இழக்க செய்கிறது. அவரது சில இரு வாலிபர்கள் ஒருவர் பக்கம் ஒருவர் நின்று கொண்டு ஒருவருடன் பேசுவதற்கு பதிலாக கைபேசியில் செய்திகளை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள் என சிறிது காலத்திற்கு முன் ஒரு ஆயர் என்னிடம் சொன்னார். போதையை ஒரு மூளையின் வியாதி என மருத்துவ ஆராய்ச்சி விவரிக்கிறது. ஆவியின் ஒரு வியாதியாகவும் அது மாறுகிறது. ஆனால் எந்த போதையின் அடிமைத்தன்மை வட்டத்தில் ஒருவன் மாட்டிக்கொண்டாலும் எப்போதுமே நம்பிக்கையுண்டு. இந்த நித்திய சத்தியத்தை பற்றி தீர்க்கதரிசி லேகி அவனது குமாரர்களுக்கு போதித்தான். ஆதலால் மாம்சத்திற்கேற்றபடி மனுஷர் சுதந்திர வழிகளாய் இருக்கிறார்கள். மனுஷனுக்கு தேவையானவை எவ்வையோ அவைகளை அவர்களுக்கு கொடுக்கப்படும். மனுஷர் யாருக்கும் மகத்துவமுள்ள மத்தியஸ்தராவரின் மூலம் விடுதலையும் நித்திய ஜீவனையும் தேர்ந்தெடுக்கவும் அல்லது தன்னை போல மனுஷர் யாவரும் துர்ப்பார்க்கியவன்களாய் இருக்க வகை தேடுகிற அந்த பிசாசாவின் துறைத்தனத்தினாலும் வல்லமையினாலும் அடிமைத்தனையாலும் மரணத்தையும் தேர்ந்தெடுக்கும் அவர்கள் சுதந்திர வழிகளாய் இருக்கிறார்கள். போதையின் அடிமைத்தனத்தில் யாரோ ஒருவர் விருப்பமிருந்தால் ஆவிக்குரிய சுதந்திரத்திற்கு வழி இருக்கிறது. அது நிரூபிக்கப்பட்ட ஒரு வழி. சிரத்தியான மிகுந்த அக்கறை மற்றும் நமது ஆவிகளையும் சரீரங்களையும் உருவாக்கின நமது பரலோக பிதாவின் கொண்டிருக்கும் தொடர்பான ஜபத்துடன் அது ஆரம்பமாகிறது. ஒரு கெட்ட பழக்கம் அல்லது எவ்வையான பாவத்திற்கு மனம் திரும்பும் அது கொள்கைத்தான் இதுவும். தீர்க்கதரிசி மாறம் நமக்கு ஆலோசனை அளிக்கிறான். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரை, தேவனுடைய குமாரர்களாகவும் அவர் தூயவராயிருப்பதைப் போலவே நாமும் தூய்மையாக்கப்பட்டாலும் அவரது அன்பினால் நீங்கள் நிறைக்கப்பட்ட பிதாவினிடத்தில் ஊக்கத்தோடு ஜெபியுங்கள். போதைக்கு அடிமையானவர்களுக்கு நம்பிக்கை உண்டென இந்த தேவ வசனமும் அநேக பிற தேவ வசனங்களுக்கு நமக்கு சாட்சி அளிக்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மூலமாகவும் தேவனுக்கு முன்பாக ஒருவன் தன்னை தாழ்த்துவதாலும் போதையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட விடுதினாலும் ஆழ்ந்த ஜெபத்தில் எமது முழு ஆத்மாவை அவரிடத்தில் ஏற்றெடுப்பதாலும் இந்த நம்பிக்கை வருகிறது. போதையின் அடிமைத்தனத்தில் இருப்பவர்களுக்கு ஆசாரித்துவ தலைவர்களிடம் வந்து ஆலோசனை நாடும் போது அவர்களால் உதவ முடியும். தேவைப்படும் போது தகுதியுள்ள சான்று பெற்ற ஆலோசகர்களிடமும் எல்டிஎஸ் குடும்ப சேவை மைத்தியமிடமும் அவர்கள் அனுப்பலாம். அல்கஹோல் அனானிமஸ் என்ற அமைப்பின் 12 முக்கிய படிகளிலிருந்து தொகுக்கப்பட்ட போதியின் அடிமைத்தனத்திலிருந்து மீளுதல் திட்டம் எல்டிஎஸ் சேவை மைத்தியம் எளிதாக கிடைக்கிறது. சமாதானத்தையும் காணவும் போதியின் ஆர்வத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் ஆவிக்குரிய பலத்தை பெற ஆழ்ந்த ஜபமுமே திறவுகோல் என்பதை போதியின் அடிமைத்தனத்தை தனிப்பட்டவர்களாக அல்லது உங்கள் குடும்பத்திலுக்குள்ளே கை எழுபவர்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதியை மேற்கொள்ள பெலத்திற்காக அவரை கேளுங்கள். உங்கள் பெருமையை ஒரு புறம் தள்ளிவிட்டு பரலோக பிதாவிடத்திற்கு உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் இருதயத்தையும் திரும்புங்கள். கிறிஸ்துவின் தூய்மையான அன்பினாலும் நிரப்பட்ட கேளுங்கள். அநேக முறை நீங்கள் இதை செய்ய நேரிடலாம். ஆனால் உங்கள் சரீரமும் மனமும் ஆவியும் மாறி சுத்தப்பட்டு குணமாக்கப்பட்டு நீங்கள் விடுதலை ஆக்குவீர்கள் என நான் சாட்சி அளிக்கிறேன். நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என இயேசு சொன்னார். நமது இரட்சகரை போலாக வேண்டும் என்பது நமது நோக்கமாயிருப்பதாலும் இறுதியாக நமது பரலோக பிதா அவருடன் வாழ தகுதியாக வேண்டும் என்பதாலும் நாம் ஒவ்வொருவரும் மார்மன் புத்தகத்தில் ஆல்மா தீர்க்கதரிசியால் விவரிக்கப்பட்டவர்களைப் போல நமது இருதயங்களில் பெரிய மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். பரகுலத்திலுள்ள நமது பிதாவிடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் நம் கொண்ட நமது அன்பு நமது அன்றாட தீர்மானங்களிலும் நடவடிக்கைகளிலும் பிரதிபலிக்க வேண்டும். அவசியம் அவர்களின் கட்டளைகளை கை கொள்கிறவர்களுக்கு சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, மனிதர்களை படிக்கிற போலியான மீனவான லூசபர் நமக்கு கொடுக்கப்படுகிற செயற்கையான பூச்சிகளுக்கு நாம் யாவரும் கவனமாக இருப்போமாக. அவன் கொடுக்கிற அநேக அபாயகரமான காரியங்களை கூர்ந்து நோக்கும் மறுக்கவும் ஞானமும் ஆவிக்குரிய உணர்வும் நமக்கு இருப்பதாக. எந்த விதமான போதைகளுக்கும் பலியான உங்களுக்கு நம்பிக்கையுண்டு. தேவன் அவரது பிள்ளைகளையும் அனைவரையும் நேசிப்பார். நம்பிக்கையுண்டு. பாவ நிவர்த்தியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அனைத்தும் காரியங்களையும் சாத்தியமாக்குறது. போதையின் சங்கிலிருந்து ஒருவரை விடுதலையாக்க முடிக்கிற அற்புதமான குணமாக்குதலின் ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன். பாவ நிவர்த்தின் வல்லமையில் நாம் நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நமது மேய்ப்பவராய் இருக்கிறார். நாம் தாழ்ச்சி அடைவதில்லை. போதைக்கு அடிமையானவர்கள் அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரால் விடுதலையாக்க முடியும் விடுதலை ஆக்குவார்கள் என நான் அறிகிறேன். ஏனெனில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என அறிகை இடுகிறேன். இதை அப்படியே ஆக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது தாழ்மையான ஜெபம். ஆமேன். மாநாட்டை நாம் நிறைவு செய்யும் போது ஆசாரிப்பு பாடற்குழுவிற்கும் சாண்டி மற்றும் ட்ரேப்பி யூட்டாவில் வந்துள்ள குடும்ப பாடற்குழுவிற்கும் புரோவோ ஊழிய பயிற்சி மையத்திலிருந்து வந்திருக்கும் ஆசாரிய பாடற்குழுவிற்கும் அவர்களது நடத்துவர்களுக்கும் இனிமையான ஊக்குவிக்கும் இசைக்காக ஆர்கன் வாசித்தவர்களுக்கும் எங்களின் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டங்களில் எந்த வழிகளிலாவது பங்கேற்ற அனைவருக்கும் நீங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நமது அன்புள்ள தீர்க்கதரிசி தாமஸ் மான்சன் கூட்டத்தின் நிறைவு பேச்சாளர். தலைவர் மான்சனி உரை தொடர்ந்து பிரியும் போது இப்போது நான் பாடுவேன் என்ற நிறைவு பாடலை பாடற்குழு பாடுவார்கள். பாடலுக்கு பிறகு சபையின் தலைமை ஆயர் டேவிட் பர்டன் இறுதி ஜெபம் ஏற்றெடுக்கப்படும். பின்னர் இந்த மாடு ஒத்திவைக்கப்படும்.
This has been a great session.
இது ஒரு அழகான கூட்டம். நான் உண்மையை கற்பித்து
My brothers and sisters,
என சகோதர சகோதரிகளை, சபையின் இந்த அற்புதமான பொது மாநாட்டின் ஒரு நிறைவை நாம் கொண்டு வரும்போது எனது இருதயம் நன்றியால் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்திலும் பங்கேற்றவர்களை ஆலோசனைகளை சாட்சிகளை நாம் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆவில் நாம் போஷிக்கப்பட்டோம். நமக்கு போதிக்கப்பட்ட சக்தியங்களுக்காக எனது ஆழ்ந்த பாராட்டுகளை தெரிவித்த போது நிச்சயமாக எங்களுமுள்ள சகல அங்கத்தினர்களாகவும் நான் பேசினேன். பெஞ்சமின் ராஜாவாக பிற சங்கத்தை கேட்டவருக்கு ஏகமாய் சத்தமிட்டு சொன்னான், ஆம், நீர் எங்களுக்கு பேசின சகல வார்த்தைகளையும் விசுவாசிக்கிறோம். சர்வ வல்ல கர்த்தருடைய ஆவியின் மித்தம் அவைகளின் உண்மையை சத்தியத்தையும் அறிவோம் என்ற மர்மன் புத்தகத்தில் காணப்படுகிற வார்த்தைகளை நாம் எதிரொலிக்கிறோம். கவனமாக படிக்க நினைப்பவர்களாக என்னை பத்திரிகையின் நவம்பர் மாதம் வெளியீட்டில் அச்சடிக்கப்பட்ட போகிற மாநாட்டு உரைகளை படிக்க நாம் ஒவ்வொருவரும் நேரம் ஒத்து வைக்க வேண்டும் என நம்புகிறேன். சமாதானத்திலும் ஆறுதலிலும் பாதுகாப்பிலும் இந்த மகத்தான மாநாட்டு மையத்தில் இங்கே நம்மால் கூடி முடிகிறது என ஒரு ஆசீர்வாதம். மாநாட்டின் தனித்துவமான ஏற்பாடு துணை கணங்களும் எங்கும் உள்ள மக்களை அடைகிறது. உங்களில் அநேகரும் மிக தூரத்தில் நகரங்களும் இருந்தாலும் உங்களை ஆதரவை உணர்ந்து எங்களில் அன்பையும் பாராட்டுகளையும் உங்களை அனுப்புகிறோம். இந்த மாநாட்டில் விடுவிக்கப்பட்டவர்களின் அன்பு அர்ப்பணிப்பான அநேக ஆண்டுகளுக்கு சேவைகளை எங்கள் அனைவரின் இந்த பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரின் பணிக்கு உங்களில் பங்கால் என்னிடங்காதவர்கள் ஆசீர்வாதிக்கப்பட்டார்கள். கூட்டங்களில் பங்கேற்று ஆசீர்வத்துவ கூடார பாடக்குழுவும் பிற பாடக்குழுவு மேன்மைப்படுத்திய அழகுபடுத்திய உண்மையான பரலோக இசையை கொடுத்தார்கள். உங்கள் இசையான திறமைக்கு ஆற்றலும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனது விசுவாசமிக்க ஆலோசனைக்காக தலைவர் ஹென்றி பி ஐரிங், தலைவர் டீட்டர் ஹூட்ராப், எனது அன்பையும் பாராட்டலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே அவர்கள் ஞானத்தின் புரிந்து கொள்ளுதலின் மனிதர்கள். அவர்கள் சேவை விலை மதிப்பற்றது. அவர்களின் ஆதரவு துணை இல்லாமல் நான் அழைக்கப்பட்ட காரியங்களை அனைத்தையும் என்னால் செய்ய முடியாது. பன்னீர் அப்போஸ்தலர் குழுமத்தின் சகோதரர்களையும் எழுபதின்மாரின் குழுமங்களில் ஆயத்த தலைமுறைகளில் உள்ள அனைவரையும் நான் நேசிக்கிறேன். வியப்படுகிறார்கள். அவர்கள் சுயநிலம் இல்லாமல் ஆற்றலுடன் சேவை செய்கிறார்கள். அப்படியே பொது துணை சங்க அலுவலகங்களையும் சேவை செய்கிற ஆண்களும் பெண்களும் எனது பாடத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷ் நம் இருப்பதில் எவ்வளவு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எங்கிருந்து வந்தோம், நாம் ஏன் இருக்கிறோம், இந்த வாழ்க்கையை கடந்து போகும் போது நாம் எங்கே போகிறோம் என்ற கேள்விக்கு அது பதிலளிக்க கொடுக்கிறது. நமது வாழ்விற்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நம்பிக்கையும் அது கொடுக்கிறது. துன்பங்கள் அநேக சவால்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நமது சிறந்த திறமைக்கான நமது தனிப்பட்ட சவால்களை சமாளிக்கவும் அவைகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் அவைகளை மேற்கொள்ளவும் இங்கே இந்த பூமியில் நாம் இருக்கிறோம். நமது பரலோக பிதாவின் பிரச்சினத்தில் நித்திய ஜீவனே நமது நோக்கமாயிருப்பதால் இறுதி பரணியாந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் நம்மை நேசிக்கிறார். இந்த நோக்கத்தில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. நமது ஜெபங்களில் அவரை நாம் அழைக்கும் போது, அவரது வார்த்தைகளை நாம் படிக்கும் போது, அவரது கட்டளைகளை நாம் கீழ்ப்படியும் போது, அவர் நமக்கு உதவி நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காரியங்களை செய்வதால் பாதுகாப்பை காண்போம், சமாதானத்தை காண்போம்.
என
சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனது சார்பில் புது அதிகாரிகளும் அனைவரின் சார்பில் உங்களை ஜெபங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுகிறேன். உங்களுக்காக பூமியில் தேவனின் ராஜ்யத்திற்காக நீங்கள் செய்யும் அனைத்திற்காகவும் நாங்கள் ஆழ்ந்த நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களோடு இருப்பதாக, உங்கள் வீடுகள் அன்பிலும் பண்பிலும் கர்த்தரின் ஆவிலும் நிறைந்திருப்பதாக, உங்கள் விரோதமான சாத்தானின் துன்புறுத்தலுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பாக இருக்கும் சுவிசேஷத்தின் சாட்சியை தொடர்ந்து போசிப்பீர்களாக. மாநாடு இப்போது நிறைவடைந்துவிட்டது. நமது வீடுகளுக்கு நாம் திரும்பும் போது பாதுகாப்பாக நாம் செல்வோமாக. ஒவ்வொரு நாளும் நம் மனதில் இடம் பிடித்த அந்த காரியங்களை நாம் சிந்திப்போமாக. இங்கே நாம் உணர்ந்த பரிசுத்த ஆவி நம்மோடு இருப்பதாக, அதிகாரித்து அன்பையும் நாம் ஒருவருக்கு ஒருவர் காட்டுவோமாக. எப்பொழுதுமே கர்த்தரின் பணியை செய்து கொண்டிருப்போமாக. நான் உங்களை நேசிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 6 மாத காலங்கள் மீண்டும் நாம் சந்திக்கும் வரை உங்களை பிரிவடையை கொடுக்கிறேன். நமது கர்த்தர் இரட்சிக்கிறமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
Most Holy Father, the time
எங்கள் பரலோக பிதாவே, நேரம் வந்துவிட்டது இந்த மாநாட்டை முடிப்பதற்கு. இந்த மாநாட்டை கேட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் இதயம் களிர் கூறுகிறது. நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறியதற்காக, இந்த அழைப்பை தங்களுடைய ராஜ்யத்தில் சேவை செய்வதற்கு கொடுக்கப்பட்ட அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு அவர்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய புதல்வனை எங்களுக்கு கொடுத்ததற்கு, தத்தம் கொடுத்ததற்கு நன்றி கூறுகிறோம். சுவேஷத்தை மறுஸ்தாபிதம் செய்வதற்கு தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது அத்தனையும் சமாதானத்தோடு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு, இங்கு நடந்த கேட்டுக்கொண்ட அத்தனையும் கேட்டு நாங்கள் களிர் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் 6 மாதத்தில் நாங்கள் திரும்பவும் ஒன்று கூடுவோம். முதலாம் தலைமையில் இருக்கும் அனைவரையும் ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
Dear Father, we petition thee for thy blessings and thy approbation on what has occurred during the course of these 2 days. And we do so humbly and
in the name of Jesus Christ, namathil kurikrom.
Even Jesus Christ. Amen.
Amen.
This has been a broadcast of the 180th Semi-Annual General Conference of The Church of Jesus Christ of Latter-day Saints. Speakers were selected from the general authorities and general officers of the church. Music was provided by the Mormon Tabernacle Choir. This broadcast has been furnished as a public service by Bonneville Distribution. Any reproduction, recording, transcription, or other use of this program without written consent is prohibited.